நண்பர்கள் அனைவரும் காலை வணக்கம். இப்பொழுது திருமதி விஜயா நாராயணன் அவர்கள் ஐஸ்டியிலிருந்து பிரம்ம சிருஷ்டி பிரபஞ்ச சிருஷ்டி என்பதை பற்றி பேச இருக்கிறார். இப்பொழுது அவரை பேசும்படி அழைக்கிறார்.
அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். சாதாரணமா இந்த லைஃப் டிவைன் டாபிக்ஸ கேரி சாரும் சந்திரசேகர் சாரும் தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சந்திரசேகர் சாருக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூட ரெஸ்ட் வேணுங்கிறதுனால அப்ப டாபிக்க வந்து என்ன பேச சொல்லி மெயில் அனுப்பியிருந்ததுனால இந்த டாபிக்க இன்னைக்கு உங்க முன்ன பிரசன்ட் பண்றேன். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ திரு கர்மயோகி அவர்களின் பாதாரவிந்தங்களில் பணிந்து இந்த சாப்டரை தொடங்குகிறேன். இந்த சாப்டருக்கு அப்பா கொடுத்திருக்கிற பெயர் வந்து பிரபஞ்ச சிருஷ்டி பிரம்ம சிருஷ்டி. இதோடு முதல்ல இந்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காருங்கிறத ஒரு சுருக்கம் முதல்ல பார்ப்போம். நான் இந்த சாப்டர் புக் டூல பார்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், நாம் காணும் பொருட்களை யார் சிருஷ்டித்தது என நாம் அறிய முடியவில்லை. பகவான் அவற்றை பிரபஞ்சம் சிருஷ்டித்தது என்கிறார். ஆராய்ச்சியின் முடிவில் அவை பிரம்மத்தால் சிருஷ்டிக்கப்பட்டவை எனவும் கூறுகிறார். மரபு பிரம்மம் அசைவற்றது என்பதால் முடிவு எடுக்காது என்று கொண்டு பிரம்மம் உலகை சிருஷ்டிக்கவில்லை என்றது. சுதந்திரத்திற்கு பகவான் பெருவிளக்கம் அளித்து அடிமையாகும் உரிமையை பெறுவதும் சுதந்திரத்திற்கு உண்டு என்றார். அதேபோல் அனந்தம் காலத்தில் முடிவட்டது என்பதை காலத்தை கடந்து முடிவட்டது என்று கூறுகிறார். அதே பிரம்மம் முடிவு எடுக்க முடியாது என்பதை பாசிட்டிவாக கூறினால் பிரம்மம் மற்ற எவர் முடிவுக்கும் கட்டுப்படாதது என்கிறார். அதன்படி பிரம்மம் எல்லா முடிவுகளுக்கும் உறைவிடமாகும் என்கிறார். ஐக்கியத்தை பற்றியும் பகவான் அப்படியே கூறுகிறார். பிரிவினைக்கு எதிரானது ஐக்கியம், பிரிவினைக்கும் ஐக்கியத்திற்கும் அடிப்படையான ஐக்கியம் ஏகனையும் அநேகனையும் உட்கொண்டது என்றார். அதை ரகசியமான அகத்திற்குரிய தீவிர ஐக்கியம் என்றார். மனத்தின் வரையறையை விளக்க பகுதி முழுமையை விளக்க, பகுதிகள் சேர்ந்தது முழுமை ஆகாது, முழுமை உயர்ந்த அடுத்த லோகத்திற்கு உரியது என்கிறார். எந்த பெரிய முழுமையின் பகுதியாக இல்லாத முழுமையை பகவான் முழுமை என்று கூறுகிறார். தெரியாததற்கு பின்னால் தெரிய முடியாததை காட்டுகிறார். இப்பெரும் கருத்தை ஆத்மாவுக்கும் கூறுகிறார். மனம் சிறந்து ஆத்மாவாகிறது என்பதை மாற்றி ஆத்மா சிருஷ்டியமாகி ஜடத்துள் மறைந்துள்ளது, அது பரிணாமத்தால் வளர்ந்து உயர்ந்து வெளிவருவதே ஆத்மா என்றார். இந்த அத்தியாயத்தில் மரத்தின் கொள்கைகளுக்கு பகவான் பதில் கூறுகிறார். உலகம் தற்செயலாக சிருஷ்டிக்கப்பட்டது என்பது ஒரு கொள்கை. உலகத்து சட்டங்கள் கடுமையானவை, மீற முடியாதவை என்பது அடுத்த கொள்கை. இவை இரண்டும் தீமையை ஏற்கின்றன. பகவான் புதிய கொள்கையை இட்டுகிறார். இறைவன் உலகமானான், அனந்தமான இறைவன் அணுவான உலகமானான் என்று கொண்டு பிறகு அதை நிரூபிக்கிறார். அணு மீண்டும் அனந்தமாகும் போதுள்ள தூரம் அனந்தம் என்பதால் அது தற்செயலாக தோன்றுகிறது என்கிறார். உலகம் ஜடமானதால் ஜடம் கடுமையான மாற்ற முடியாத சட்டத்திற்கு உட்பட்டது, ஜடமே முடிவில்லை என்று கூறுகிறார். இந்த நிரூபணம் கீழிருந்து மேலே போவது, மேலிருந்து நிரூபிக்கலாம் என்றார். மேலே நாம் தேடும் பலன் பதில் மனத்திலும் தெய்வீக மனத்திலும் கிடைக்காமல் பகவான் சத்திய ஜீவியத்தை நாடுகிறார். மரபு பிரம்மத்தை அட்சர பிரம்மம் அசைவற்ற ஜீவனாக கருதியது, பகவான் பிரம்மத்தை முழு ஜீவனாக கருதுகிறார். அதற்கு பவர் உண்டு, அப்பவர் சித்தித்தது என்று நிரூபிக்கிறார். சத்திய ஜீவியம் சித்தித்தது என்பது சச்சிதானந்தம் சித்தித்தது என்பதாகும், அதுவே பிரம்மம் சித்தித்ததாகும். முடிவாக மனிதனே பிரம்மமாததால் உலகை சித்தித்தவன் மனிதன் எனவும், அதனால் கர்மத்திற்கு அவன் கட்டுப்படவில்லை என்றும் அவர் முடிக்கிறார். இந்த அத்தியாயம் இரண்டாம் புத்தகத்தில் முதல் அத்தியாயம். இதற்கு பிறகு இது முடி இது முன்னையாக இதை கூறிவிட்டு அதற்காக இந்த அதற்கு பிறகு இந்த அத்தியாயத்தில் லைஃப் டிவைன் புக் இந்த அத்தியாயம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுறது, அதுக்கு பகவான் அப்பா வந்து என்ன விளக்கம் கொடுத்திருக்கார், அந்த அந்த வேர்ட்ஸுக்கு அப்பா என்ன விளக்கம் கொடுக்கிறார்னு இப்போ அதை சொல்லறேன். நாம வந்து எந்த வேலையும் இல்லாத பொழுது மாலையில் உலாவ போனால் ரோடு வழியே போகும் பொழுது ரோடு இரண்டாக பிரியும் இடத்திற்கு வந்தால் எது வழியாக போவது என்று ஒரு நிமிடம் தோன்றுகிறது. சற்று நிதானித்து வலது பக்கம் போகிறோம், வலது பக்கம் போவதா இடது பக்கம் போவதா நிர்ணயிப்பது மனம். இந்த நிர்ணயத்தை, அதாவது இந்த சாப்டர் லைஃப் டிவைன்ல இந்த சாப்டர் இன்டிட்டர்மினேட் காஸ்மிக் டிட்டர்மினேஷன் அண்ட் இன்டிட்டர்மினபிள், இந்த சாப்டர் பெயர். அதற்கு அப்பா கூறுற விளக்கம், இந்த நிர்ணயத்தை ஆங்கிலத்தில் டிட்டர்மினிசம் என்பார்கள். உலகில் நாம் பல பொருட்களை பார்க்கிறோம், இவைகள் எப்படி பொருட்களாக நிர்ணயிக்கப்பட்டன என்பது நமக்கு தெரிவதில்லை. ஒரு புளிய மரத்தை பார்த்தால் இது எப்படி புளிய மரம் ஆயிற்று, இந்த புளிய மரமாக நிர்ணயித்தது யார் என்ற கேள்விக்கு நம்மிடம் பதில் இல்லை. நம்மிடம் மட்டுமல்ல, அறிஞர்களிடமும் பதில், விஞ்ஞானிகளிடமும் பதில் இல்லை, பகுத்தறிவுவாதியிடமும் பதில் இல்லை, ரிஷிகளிடமும் பதில் இல்லை. அதனால் பகவான் இவற்றை இன்டிட்டர்மினேட் நிர்ணயிக்கப்படாதவை என்று கூறுகிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நிர்ணயிக்கப்படாதவை என்று நாம் நினைப்பதை பிரபஞ்சம் நிர்ணயிக்கிறது என்கிறார். இதை காஸ்மிக் டிட்டர்மினேஷன் என்று கூறுகிறார். பிரம்மம் இந்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது மரபு, அதனால் அதை நிர்ணயத்திற்கு அப்பாற்பட்டது இன்டிட்டர்மினபிள் என்கிறார். உலகம் பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பது நாம் அறிந்த தத்துவம். பிரம்மா மனத்தை சேர்ந்தவர், மனம் உலகை சிருஷ்டித்தது என்பவர்களின் கொள்கை இது. அவர்கள் சிருஷ்டியிலிருந்து பிரம்மத்தை விளக்குகின்றனர். ஸ்ரீ அரவிந்தர் சத்திய ஜீவியத்தால் உலகம் சத்தியத்தால் சிருஷ்டிக்கப்பட்டது என்றும், சத்திய ஜீவியம் பிரபஞ்ச லோகம் என்றும், சத்திய ஜீவியம் சித்திப்பதும் சச்சிதானந்தம் சித்திப்பதும் ஒன்றே என்றும், அதுவே பிரம்ம சித்தியாகும் என்று கூறுகிறார். அதனால் இந்த அத்தியாயத்திற்கு பிரபஞ்ச சித்தி பிரம்ம சித்தி என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்புக்கு உதாரணமாக பிரைட் அண்ட் பிரஜுடிஸ் கதையிலிருந்து ஒரு உதாரணம் படி இதை விளக்குகிறேன். பிரபஞ்ச சித்தி பிரம்ம சித்தி அத்தியாயத்தில் மனம் உலகை சித்திக்கவில்லை, சத்திய ஜீவியம் சித்திக்கிறது என்று பகவான் கூறுகிறார். இந்த கதையில் ஓடி போன லிடியா திருமணமாகி வீட்டிற்கு வருகிறாள். இதை கார்டினர் செய்ததாக வீட்டில் அனைவரும் அறிவர். நடந்தது என்ன என்றால், வெள்ளத்திற்கோ கார்டினருக்கோ விக்காமை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்தாலும் அவனுக்கு கொடுக்க இவர்களிடம் பணம் இல்லை. பணமே இருந்தாலும் விக்காம் இவர்களுக்கு கட்டுப்படுபவன் இல்லை. டார்சிக்கு விக்காமுடைய முன்னாள் வாழ்வு தெரியும். அவன் ஜார்ஜியானோடு ஓட முயன்றவன். அதற்கு துணையாக இருந்தது ஜார்ஜியானாவின் ஆசிரியை அன்னா லெஸி. அவள் லண்டனில் ஒரு பெரிய வீடு எடுத்துக்கொண்டு அங்கு வாலிபர்களுக்கு ரூம் வாடகைக்கு கொடுத்து வாழ்க்கையை நடத்துகிறாள். அங்கு வரும் வாலிபர்கள் முறையாக இருக்க மாட்டார்கள். முறை தவறியவர்கள் சேரும் இடம் அது. டார்சி அவளை சந்திக்கிறான். விக்காம் அவளை சந்தித்தது உண்மை என்றும், இப்பொழுது எங்கிருக்கிறான் என்று தெரியாது என்றும் அவள் கூறிவிட்டாள். விக்காமுடைய விபரத்தை கொடுக்க மறுத்துவிட்டாள். இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பாலும் பணத்திற்கு கட்டும் என்பது உண்மை. பல சமயங்களில் கட்டுப்படாது என்பதும் உண்மை. பணத்திற்கு கட்டுப்படாத இடங்கள் பயத்திற்கு கட்டுப்படும். சட்டத்திற்கு கட்டுப்படாதது மிரட்டலுக்கு கட்டுப்படும். அவளுக்கு பணம் கொடுத்து மிரட்டி விக்காமுடைய விலாசத்தை தெரிந்து கொள்கிறான். பிறகு விக்காமையும் லிடியாவையும் சந்திக்கிறான். லிடியாவை வீட்டிற்கு வர சொல்லி அழைக்கிறான். லிடியா மறுத்து விடுகிறாள். விக்காமை தனியாக சந்திக்கிறார். ஏன் லிடியாவை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்கிறார். அப்படி தனக்கு ஒரு எண்ணம் இல்லை என்று விக்காம் பதில் சொல்கிறார். ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்காவிற்கு போய் ஒரு பணக்காரியை திருமணம் செய்து கொள்ள போவதாக விக்காம் சொல்கிறார். தனக்கு பல இடங்களிலும் கடன் ஏற்பட்டு விட்டதால் இராணுவத்தை விட்டு வெளிவந்ததாகவும் லிடியாவிற்காக வரவில்லை என்றும் விக்காம் கூறுகிறார். டார்சி அவனுக்கு பணம் கொடுப்பதாக சொன்ன பொழுதும் விக்காம் கட்டுப்படவில்லை. லிடியாவை திருமணம் செய்து கொண்டால் மீண்டும் வேலை கொடுப்பதாக சொல்கிறான் டார்சி. பிரைட்டனில் உள்ள கடன்கள், எலிசபெத் ஊரில் உள்ள கடன்கள் எல்லாம் அடைத்து இராணுவத்தில் புதிய வேலை வாங்கி கொடுப்பதாக சொல்கிறான். அந்த நாட்களில் இங்கிலாந்தில் அது போன்ற வேலைகள் விலைக்கு விற்கப்படும். சுமார் 3000 பவுன் கொடுத்து அந்த வேலையை வாங்கி 10,000 பவுன் கொடுத்து கடன்களை எல்லாம் அடைத்து லிடியாவின் பெயரில் 1,000 பவுன் எழுதி வைத்து திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டதற்கும் முடியாது என்று சொல்லிவிட்டார். டார்சி செல்வன் என்பதாலும், விக்காமின் குறைகள் எல்லாம் டார்சிக்கு தெரியும் என்பதாலும், சட்டத்திலும் சமூகத்திலும் டார்சிக்கு உள்ள செல்வாக்கு அவனுக்கு ஆபத்து விளைவிக்கும் என்று அவனை மிரட்டி பணிய வைத்தான். இத்தனையும் நம்பாமல் உடனிருந்து திருமணத்தையும் முடித்தான். இவை எதுவும் கார்டினருக்கோ பென்னத்திற்கோ தெரியாது. முடியாது, தெரிய முடியாது. கார்டினர் செய்து வைத்த திருமணம் என்று வீடு நம்புவதின் உண்மை டார்சி செய்து வைத்த திருமணம் என்பதாகும். இது என்னதுக்கு வேண்டி எக்ஸ்பிளனேஷனா, இந்திய மரபு மனம் உலகை சித்தித்தது, கார்டினர் திருமணம் செய்து வைத்தார் என்பது போலாகும். ஸ்ரீ அரவிந்தர் சத்திய ஜீவியம் உலகை சித்தித்தது என்பது டார்சி திருமணத்தை செய்வித்தார் என்பதாகும். அடுத்த பாயிண்ட், அப்போ அடுத்தது உலகத்தை சித்தித்தது சித் சக்தி. இது நமது கண்ணுக்கு தெரியாது, இது ஜீவியமாக வெளிப்படுவது. இந்த ஜீவியம் எப்படி ஏற்பட்டது என்று விஞ்ஞானிகள் ஜடத்தில் ஆராய்ச்சி செய்தார்கள். தற்செயலாக உலகம் உற்பத்தியாய் என்றும், இது பிரகிருதிக்கு அவசியம் என்பதும் அர்த்தமற்ற வாதம். உலகை கடந்த கடவுள் உலகை சிருஷ்டித்தார் என்பதும், தீமையை ஏன் படைத்தார் என்ற கேள்விக்கு பதில் இல்லாததால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்ரீ அரவிந்தர் இந்த நூலில் பரம்பொருள் பிரபஞ்சமாயிற்று என்று கூறுவதை சரியான வாதம் என்று நிரூபிக்கிறார். இந்த வாதம் சரி என்பதால் இதுவரை விளக்க முடியாத கேள்விகள் விளக்கம் தருகின்றன. முக்கியமாக விதையிலிருந்து மரம் எப்படி வருகிறது, ஜடமான ஜீனிலிருந்து நம் குணங்கள் எப்படி வருகிறது என்றும் இதனால் விவரிக்க முடிகிறது. அடிப்படையில் அகமான ஜீவன் புறமான ஜடம் என்று அவர் ஏற்கனவே தத்புருஷன் என்ற அத்தியாயத்தில் சொன்னபடி கொள்கையை நிரூபிக்கிறார். உடல் மனதை நிர்ணயிக்கிறது என்பது உண்மையானாலும் மனம் உடலை நிர்ணயிக்கிறது என்பது பெரிய உண்மை. ஆகவே மனம் உடலை சிருஷ்டித்தது என்றாகிறது. மனம் வந்து உடலை நிர்ணயிக்கிறதுங்கிறது எப்படி, அதுக்கு வந்து அப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். உடல் மனதை நிர்ணயிப்பது என்பது உண்மை, மனம் உடலை நிர்ணயிப்பது பெரிய உண்மை. உண்மையின் இரு உருவங்கள் லட்சியம், பாசம், நட்பு, உறவு, குடும்பம் போன்ற போற்றப்படும் கருத்துக்களுக்கு அடிப்படையான பணம், சொத்து, ஆதாயம் இவை இருப்பதை உலகம் அறியும். லட்சியவாதியை யதார்த்தவாதி அந்த அடிப்படையில் கேலி செய்வர். இது உண்மை, ஆனால் இது முடிவான உண்மை அன்று. முடிவான உண்மையை அறியும் பொழுது பணமும் சொத்தும் லட்சியத்தாலும் லட்சிய கருத்துக்களாலும் எழுந்தவை என அறியலாம். லைஃப் டிவைன் நூலின் கடைசி அத்தியாயம் நூல் அதிக நீளம் உள்ளது, சுமார் 55 பக்கம் உள்ளது. ஆரம்பத்தில் முதல் அத்தியாயம் 4 பக்கம், முதல் 15 அத்தியாயங்கள் 10 பக்கம், போக போக அத்தியாயங்கள் நீண்டு முடிவான அத்தியாயம் மிக நீளமானதாக அமைந்தது. டிவைன் லைஃப் என்றார். அதை மட்டும் தனியே படித்தால் அதை ஒரு தனி புத்தகம் என்று கருதுவார்கள். நூலின் முக்கிய கருத்துக்களின் சாரம் அதனும் உள்ளன. அவ்வத்தியாயத்தில் முக்கியமானது மேலே சொல்லப்பட்ட கருத்தாகும். அப்ப இது வந்து பிலாசபியா பிரின்சிபிளா இப்ப வந்து உடல் மனதை நிர்ணயிப்பது சிறிய உண்மை, மனம் உடலை நிர்ணயிப்பது பெரிய உண்மைங்கிறது இது ஒரு கருத்தா சொன்னா நமக்கு கருத்தா கேட்டுக்கலாம். ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, நடைமுறையில் பக்தர்களுக்கு இக்கருத்தை எப்படி சொல்ல முடியும், இதை வேறு வகையாக விளக்கலாம். நாம் வாழுக்கும் சந்தர்ப்பத்திற்கும் கர்மத்திற்கும் தலை விதிக்கும் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் கடமைக்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டுள்ளோம். இதனால் மனிதன் அந்த அளவில் சிறைப்பட்டவன், அவனுக்கு சுதந்திரம் இல்லை. அன்னையின் வழி மாறியது, வாழ்வு அவனுக்கு கட்டுப்படும், சந்தர்ப்பங்களை அவன் நிர்ணயிக்கலாம், கர்மத்தை அவனால் அழிக்க முடியும், தலைவிதி என்பதை அவனால் மாற்ற முடியும், சமூகம் பக்தனை கட்டுப்படுத்தாது, குடும்பம் அவனுக்கு உட்படும் கடமை என்பது அன்னைக்கு மட்டுமே உரியது, பக்தன் மனசாட்சியை கடந்தவன். மேல் சொன்ன உண்மையை மனம் புரிந்து ஏற்றுக்கொண்டால் 1000 வகையான திரைகளில் உள்ள மனிதன் சுதந்திரம் பெறுவான். அப்ப நாமெல்லாம் அந்த ஸ்லேவரிய வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட அனுபவிச்சுருக்கோம் சொல்றப்பா. நமக்கு அடிமைத்தன்மை, நம்மளுக்கு அது நடக்கல, இது நடக்கல, லைஃப் ரெஸ்பான்ஸ் வரல என்ன நாம சொல்றோம்னா, நாம வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நாம எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கணும் இன்னும் நாம என்ஜாய் பண்றோம். ஆனா அப்படி இல்ல, அன்னை விஷயமே வேற. நம்மளுக்கு கடமைங்கிறது ஒண்ணு இல்லைங்கிற, நம்மளுக்கு கடமைங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் திகில் வந்துடும். ஐயோ எங்க வீட்டுல எவ்வளவு கடமை இருக்கு, எங்க வீட்டை நாம் பாக்கலன்னா வீடு என்ன ஆகும்ங்கிற கேள்விதான் நம்மளுக்கு வரும். இதை கேட்டுக்கிறதுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு, பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னதுலதான் நம்மளுக்கு அந்த திகில். அப்ப வந்து அவன் நம்மளுக்கு வந்து விதி இல்லை, விதியை மாத்தலாம், இதை விதியை மாத்தலாம்ங்கிறத வந்து நம்ம அன்பர்கள் வந்து பார்க்காத இடங்களே இல்லை, நிறைய இடத்துல பார்த்திருக்காங்க. என்னோட விதிப்படி, என்னோட ஜாதகப்படி, என்னோட ராசிப்படி நடக்கணுமானா இப்படி இருந்திருக்க மாட்டேன். அன்பர்கள் தவறாத சொல்றது என்னன்னா, மலர்கிட்ட வந்திருக்கலையானா நான் இருந்த இடம் புல்லு முளைச்சிருக்கும்னு சொல்லாதவங்களே இல்லை. ஆனா அதை பாக்குறாங்க, அதை இது பண்றாங்க. ஆனா அது என்ன, அதுக்குள்ள உள்ள கருத்து என்ன, அததான் இப்ப அப்பா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவனுக்கு அந்த அடிமைத்தனம் வேண்டாம், அந்த பீடத்துக்கு வர முடியுங்கிறார். ஆனா நம்மளுக்கு அந்த அடிமைத்தனம், அந்த மட்டமான இடங்கள் எல்லாம் என்ஜாயபிளா இருக்கிறதுனால நாம வந்து அதை என்ஜாய் பண்றோம். அதனாலதான் ஆயிரம் வகையான சிறைகள்ல இருக்கும்ங்கிறார். அவன் மனம் நினைத்தது நடக்கும். இதத்தான் அவர் பல பேசல்ல எழுதியிருக்க, மனம் நினைத்தது நடக்கும், மனம்னால் ஆண்டவனை போல் பாதிக்கும்னு எழுதுற. இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு நம்ம கேட்டுட்டு போயிடுவோம், ஆனா வந்து அதை பிராக்டிக்கலா நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினாதான் அந்த விஷயத்த நாம பார்க்க முடியும். சித்தியின் ரகசியத்தை உலகில் இதுவரை எவரும் கண்டதில்லை. இதுவரை சித்தியை பற்றிய கருத்துக்கள் சிறுபிள்ளைத்தனமானவை என்கிறார் அன்னை. பகவான் அரவிந்தர், ஸ்ரீ அரவிந்தர் சித்தியை தத்துவமாகவும் ஒரு முறையாகவும் இந்த நூற்றாண்டு விஞ்ஞானிகளின் கருத்தை ஆராய்ந்து அவற்றிற்கு பதில் கூறும் வகையில் எழுதியுள்ளார். எல்லாரோட கேள்விக்கும் ஆன்சர் வர மாதிரி அவர் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்கார். அந்த விளக்கத்தில் முதற் பாகம் தெளிவாக முடிந்தபின் இது பெரிய கருத்து. கீழிருந்து மேலே போவதற்கு பதிலாக ஃப்ரம் மேட்டர் டு மைண்ட், மேலிருந்து கீழே வந்தால் தெளிவிருக்கும் என்றவர் இது மாறும் இடத்தில் மேற்கண்டதை கூறுகிறார். அந்த இடத்துல அந்த ஷிப்ட் வர சமயத்துலதான் அந்த விஷயங்கள் நகர்றது, அந்த சிறையில இருந்து வெளியில வரும்னு சொல்றார். உடல் தான் நடைமுறையில் நம்மை நிர்ணயிக்கும். உடலில் உள்ள சப்கான்சியன்ட் ஆழ்ந்த மனமே உடலை நிர்ணயிப்பதால் முடிவாக நிர்ணயிப்பது மனமாகும் என்கிறார். தத்துவத்தை விட்டு நடைமுறையில் இந்த உயர்ந்த தத்துவத்தின் பலனை பெற வேண்டுமானால் மேற்சொன்ன கருத்தை கீழ்கண்டவாறு கூறலாம். இப்ப ஒரு தத்துவமா புரிஞ்சுக்கிறத பிராக்டிக்கலா நம்ம எப்படி அன்னை பக்தர்கள் வந்து எப்படி ஏற்றுக்கணும், எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் எழுதுறார். அடிமையான மனிதன் அன்னையை ஏற்றுக்கொண்டார், அவன் அன்னை அவனுக்கு அடிமையாகும். சர்க்கார் தன் செலவில் ரோடு போடுகிறது, பள்ளிக்கூடம் கட்டுகிறது, அபிவிருத்திக்கானவற்றை செய்கிறது என்ற உண்மை மறுக்க முடியாதது. அதுதானே சர்க்கார் நம்மளுக்கு, சொசைட்டி நம்மளுக்கு செய்யற சர்வீஸ் வந்து பெருசு, ஆனா அதுக்கு பின்னாடி வேறொரு உண்மை இருக்கு. சர்க்கார் மன மக்களுக்கு செலவு செய்து சேவை என்பதை செய்கிறது என்பது சிறிய உண்மை. சர்க்காருக்கு பணம் இல்லை, அது பொதுமக்கள் பணம் என்பது பெரிய உண்மை என்று நாம் கூறுவது போன்றது மேற்கூறிய சட்டம். அந்த டிஃபரன்ஸ நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா. நாம வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஓட்டு போடுறோம்னா யாரோ ஜெயிக்க ஓட்டு போடுறோம் நினைக்கிறோம். ஒவ்வொரு ஓட்டு போடுறவாளுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கும் இதாகிறதுக்கும் உள்ள தகுதி இருக்குன்னா நம்மளுக்கு புரியாது. ஏதோ போய் ஓட்டு சாவடிக்கு போய் ஓட்டை போட்டுட்டு வரும். நம்மளுக்கு என்ன இருக்குங்கிற தெளிவு நம்மளுக்கு இல்ல. அந்த கருத்து வந்து அதுதான், நம்ம அதை மலர்கிட்ட வர சமயத்துல எல்லாமே பெருசு. அந்த பெருசு நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னு எழுதுற. பிரின்சிபிளா புரிஞ்சுக்கிறத பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருத்த, இது வந்து என்ன சட்டத்தினால இந்த விஷயம் நகர்ந்தது, எந்த சட்டத்தினால இந்த விஷயம் நகராம இருக்குங்கிறத நாம பார்த்தோம்னா அதை அந்த அந்த பிரின்சிபிளை நாம அடுத்த லெவல்ல அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து அந்த கருத்துக்கு நம்மளுக்கு விளக்கம் தேவை. ஏன்னா நாம லைஃப் பிலாசபியை மட்டும் நம்ம ஏற்றினோம்னா பிலாசபி வந்து பீப்புளுக்கு வந்து எங்க இருக்கு. இப்ப ஸ்லேவரின்னு சொன்னா நம்மளுக்கு புரியும், நாம எங்க அடிமையா இருக்கோம்னு நமக்கு புரியல. நாம வந்து நம்ம குடும்பத்துக்கு அடிமை, சொசைட்டிக்கு அடிமை. குடும்பம்ங்கிறதே நம்மளுக்கு ஒரு அடிமைத்தனம் தானே இல்லையா. அதுக்கு மேல பெண்கள் என்றால் எல்லாத்துக்கும் அடிமை. ஆனா இன்னைக்கு வந்து சோசியல் வேல்யூஷன்ல அதெல்லாம் ஓபன் ஆகி வருது. பகவான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகி ஒவ்வொரு இடத்துலயும் வருது. அப்ப அந்த பரிணாமத்துக்கு வர சமயத்துல அந்த தேவரியில இருந்து நாம வந்து ஃப்ரீடத்துக்கு வரோம். அதுக்குதான் முதல் கருத்து அவர் என்ன சொல்றார், சுதந்திரத்திற்கு அடிமையாக இருக்கும் சுதந்திரமும் உண்டு சொல்றார். அப்ப நம்ம வந்து அதை சும்மா ஒரு கருத்தா புரிஞ்சுக்காம அதுக்கு வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ங்கிற இடத்துல நடத்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்களை நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். சித்தி என்பது பிரம்மம், சச்சிதானந்தமாகி சத்திய ஜீவியமாகி மனத்தை உற்பத்தி செய்ததாகும். சித்தி மனதோடு முடிகிறது, மனமே சித்தியின் கடைசி கட்டம். மனம் வாழ்வாகவும் உடலாகவும் உடல் ஜடமாகவும் மாறியது என்பது ஸ்ரீ அரவிந்தம். உடலுக்கு வாழ்வு என்ற உயிரும் மனமும் உண்டு என்று நாம் அறிவோம். மனமே உயிராகவும் உடலாகவும் மாறியது என்பது ஸ்ரீ அரவிந்தம். உடல் என நாம் அறிவது சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனத்தின் இருண்ட உருவம், உயிர் அடுத்த நிலை. முதல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறப்பா, முதலாளி மனம், மேனேஜர் உடல். மேனேஜர் கம்பெனி நிர்வாகத்தை மேற்கொண்டு தன்னையே முதலாளியாக கருத ஆரம்பித்தார். பின்னர் அதை நம்பினார், அதையே முடிவாகவும் நம்பினார். முதலாளியிடமும் அதை கூறினார், முதலாளியும் இன்று அதையே நம்புகிறார் என்பதை போல் உடல் தன் ஆதிக்கத்தில் மனம் இருப்பதாக நம்ப வைக்கிறது. அதை மனம் நம்பிவிட்டது. அதன் அடிப்படையில் ஏ சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி என்ற பழமொழியும் எழுந்துள்ளது. இதுதான் இன்று வரை உலகம் நம்புவது. ஸ்ரீ அரவிந்தம் சிட்டியை விவரித்து மேற்சொன்ன விளக்கத்தால் கூறியது புதிய பெரிய உண்மை. இந்த ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ், மன மாறுதல் பூரண யோகத்திற்கு இன்றியமையாதது. மனிதனுடைய தவறான எண்ணங்கள் பலவற்றிற்கும் அடிப்படை இந்த சிறிய உண்மை. அவை மனிதனுடைய என்னென்ன தாட் ப்ராசஸ், என்னென்ன எண்ணங்கள்? பணம் வாழ்வுக்கு முக்கியம், டெக்னாலஜி வாழ்வை முன்னேற்றுகிறது, சர்க்கார் சமூகத்தை விட பெரியது, வாழ்வு சமங்கள், மரணம் தவிர்க்க முடியாதது, அதெல்லாமே தான். அதெல்லாம் தான் நாம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிற ட்ரூத். அந்த ட்ரூத்தை நாம அக்செப்ட் பண்ணிக்காம மதர் பிரின்சிபிள், அந்த மன மாறுதலை கொண்டு வந்தா ஸ்ரீ அரவிந்தம் கூறும் எதிராக கூறும் உண்மைகளை மனம் ஏற்க, யோகம் அதன் அடிப்படையில் சிந்திக்க, இச்சிறிய உண்மையை கைவிட்டு, இந்த நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமே, இந்த சின்ன உண்மையை கைவிட்டு ஸ்ரீ அரவிந்தர் கூறும் பெரிய உண்மையை மனம் விளக்கி கொண்டு ஏத்து செயல்பட வேண்டும் சொல்றாரு. அது இப்ப லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா அதை வந்து ஏத்துக்க முடியாத கட்டத்துல நாம ஏத்துருக்கோம் அந்த உண்மைய. இப்ப டெக்னாலஜி வாழ்வை முன்னேற்றுகிறது பாக்கிறத, அது ஒரு இடத்துல ப்ரோக்ரஸ் வந்துட்டே இருக்கிறத, எங்கேயாவது ஒரு பிளா வந்துடுச்சுன்னா நம்ம மதர் டிவோட்டிஸ் வந்து உடனே என்ன செய்யறதுன்னு, அதுக்கு எப்படி அந்த டெக்னாலஜினால அதுக்கு ப்ரூவ் பண்ண முடியலன்னா உடனே மதரை கூப்பிடுறாங்க. அப்ப மதர் கிட்ட தான் வர வேண்டியது. அப்ப சீரமைந்த சொல்ற புது உண்மை அது. நாம அந்த இடத்துல நம்ம மனசுல இருந்து அந்த டெக்னாலஜியை விட்டு மதர் கிட்ட ஷிப்ட் ஆகிற சமயத்துல டெக்னாலஜிக்கு மேலான ஒரு டெக்னாலஜி வந்து நம்மள, இது வந்து நம்ம லைஃப்ல டே டு டே லைஃப்ல டெய்லி பார்க்கணும். இப்ப பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, பணமும் தான் வாழ்க்கைக்கு முக்கியம்னா, இப்ப பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா நம்ம எல்லாம் இருக்கு, எல்லாம் செய்து வச்சிருக்கோம், ஆனா மாப்பிள்ள வரல. மாப்பிள்ள வந்தாதான் கல்யாணம் நடக்கும். பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம கான்செப்ட் என்ன, பணம் முக்கியம்னு நாம நம்புறோம். அப்ப அந்த பணத்தோடு இத அவளை இந்த கல்யாணத்துக்கு மதரை நம்புற சமயத்துல அந்த மேரேஜுக்கு மதர் அந்த பணம் வழியே இல்லாமலே பண்ணிடுறாங்க. அப்ப அதனாலதான் நம்ம பாக்குறோம், பணமே இல்லாத இடத்துல விஷயம் நடந்துருது, பணம் எல்லாம் இருக்கு, அவளோட அந்த மனசு வந்து அங்க முக்கியமா இருக்கும். எது முக்கியமா இருக்கோ அது நம்மளுக்கு முக்கியத்துவம் தரும். நாம அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். மதரை முக்கியமா நம்பினா அதுதான் ஷிஃப்ட், அதைத்தான் அவர் அந்த மன மாறுதல், அதுதான் அந்த சிறிய உண்மை. நம்ம நம்புற உண்மைகளை விட்டு பகவான் கூறும் உண்மையை நாம ஏத்துக்கிறது தான் பெரிய உண்மை. அத வந்து நாம வந்து இப்ப லைஃப்ல நாம அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். நாம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தா தான் அந்த உண்மைக்கு நாம வர முடியும், அந்த உண்மையை ஏத்துக்க முடியும். அதுதான் நம்மளுடைய மதர் டிவோட்டிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது என்ன, அவங்க வந்து அதை அப்ளை பண்றாங்க. ஆனா வந்து அவளுக்கு வந்து அது எப்படி அப்ளை பண்ணினோ, என்ன மாதிரி வந்ததுன்னு விளக்கம் சொல்ல தெரியலையே தவிர, ஒருத்தர் கூட அதை அப்ளை பண்ணாமலோ அப்பாவோட புத்தகம் வழி அதை புரிஞ்சுக்காமலோ இல்லை. அந்த மாதிரி அந்த அந்த பிரின்சிபிள் அந்த லைஃப் அப்ளை பண்ணி பாக்குறத நம்மளுக்கு லைஃப் டிசைன் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வழி வரும். இது இந்த பிரின்சிபிள், இந்த பிரின்சிபிள் வழிதான் வருதுங்கிறார் அவர் ஸ்ரீ அரவிந்தம். வந்து இந்த பிரின்சிபிளை சொல்லி அதை லைஃபுக்கு அப்ளை பண்ணி பார்க்க சொல்றோம். அப்ளை பண்ற சமயத்துல இந்த பிரின்சிபிள் வழிதான் அது நடக்கிறதுங்கிறத பகவான் சொல்றார். அடுத்த உண்மை, மனம் உடலை சிருஷ்டித்தது என்று ஆகிறது. இங்கிற இடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடும். இதே வாதத்தை நாம தொடர்ந்து போறத சத்திய ஜீவியம் உலகை சிருஷ்டித்தது என்கிறார் இத்துடன் நிரூபணம் முடிந்து விட்டாலும் ஜடத்திலிருந்து வாதத்தை விடுவிப்பதை விட பிரம்மத்திலிருந்து நிரூபிப்பதே சிறந்த கொள்கை என்கிறார். இப்ப ஜடத்திலிருந்து நம்ம பார்த்தோம், வாதத்தை மேலிருந்து ஆரம்பிக்க ஜடத்தில் ஜடத்தை விட்டு வாழ்க்கைக்கு போகணும். வாழ்க்கைன்னா நம்மளுக்கு தெரியும், வாழ்க்கை கலையபரமானது, குழப்பமானது. வாழ்க்கையில வந்து நின்னா ஒண்ணுமே வருது இல்லை நம்மளுக்கு. அதை அதனால் அதை கடந்து மனத்திற்கு போகிறார். அலைப்பாயி மனம் உண்மையை வெளியிட அலைமோதும் எண்ணம் நிற்க வேண்டும். இதை மௌனத்தால் அடையலாம். மனத்தில் மௌனம் வந்த பிறகே அடிமனம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருப்பது தெரியும். பிரபஞ்ச சக்திகள் மேலிருந்து பிரவாகமாக உள்ளே நுழைவதும் தெரியும். இதன் உண்மையை அறிய தெய்வீக மனத்தில் ஆராய்ச்சியை தொடர வேண்டும். தெய்வீக மனம் இதையும் இருப்பாக காண்பிக்கிறது. அவற்றுள் முக்கியமானது நிர்குணம் சகுணம். நிர்குணத்தை பின்பற்றி சென்றால் சுப்ரீம் அப்சல்யூட் நிர்குண பிரம்மம் மனத்தில் முடிகிறது. நிர்குண பிரம்மம் உலகை சித்திக்க முடியாது. அடுத்தாற்போல் சகுண பிரம்மம் உள்ளது. இதை பின்பற்றி போனால் டிவைன் அப்சல்யூட்டில் முடிகிறது. இது ஈஸ்வரன். டிவைன் அப்சல்யூட் சித்தியை செய்திருக்கும் நாள் அங்கே அங்க வச்சின் வருது. அதிலிருந்து எழும் மாயை அதற்கு எதிராக இருப்பதால் அதுவும் முடியாது. அப்ப இந்த ரெண்டையும் கடந்த நிலை சத்திய ஜீவியர். அது தன்னை உணர்ந்து தானே நிர்ணயிக்க வல்லது. அதனாலதான் இது ஒரு ஜீவன், அதாவது புருஷன். இது அனந்தமான புருஷன், இன்ஃபினிட் பீயிங். இதனுடைய அம்சங்கள் எட்டு. இந்த எட்டு அம்சங்களும் 24 பிரிகின்றன. அவை ஒன்றோடொன்று சேர்வதால் சிருஷ்டி ஏற்படுகிறது. அதனுடைய ரூபத்தை பாவத்தை ரூபம் சுபாவம் வழி சத்திய ஜீவியம் உலகை சிருஷ்டித்து ஸ்வரூபங்கிறது அந்த எனர்ஜி தான் உள்ள இருக்கு. அதுதான் அந்த எனர்ஜியில தான் அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அது சத்புருஷன்ல ஹிருதய சமுத்திரமான எனர்ஜி தான் சத்புருஷங்கிற இடத்துல அந்த சிருஷ்டிக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப சத்திய அதனால பகவான் சத்திய தீவியம் தான் உலகை சித்தித்ததுன்னு சொல்றார். மனிதனுடைய பார்வைக்கு பிரம்மம் சச்சிதானந்தமாக தெரிகிறது. சச்சிதானந்தத்தின் அம்சங்கள் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவாக தெரிகின்றன. தெய்வீக மனத்தில் அவை பிரிந்துள்ளன, சத்திய தீவியத்தில் இணைந்துள்ளன. சத்திய தீவியமே முடிவா என்ற கேள்வி எழுப்பி பகவான் இதற்கடுத்தாற்போல் சச்சிதானந்தம் உண்டு என்கிறார். சச்சிதானந்தத்திலும் சத்திய ஜீவியம் இருப்பதால் சத்திய ஜீவியம் சித்தித்தது என்று சென்பது சரியாகும் என்கிறார். அதுவும் பிரம்மத்திற்கு உட்பட்டதா? பிரம்மத்தில் இல்லாதது உலகில் இல்லை என்பதால் சத்திய ஜீவியம் உலகை சித்திப்பதும் பிரம்மம் சித்திப்பதும் ஒன்றே என முடிக்கிறார். எல்லா கான்ட்ரடிக்ஷன்ஸுக்கும் கொண்டு வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணி லாஸ்ட்ல அதெல்லாம் அந்த ஆன்சர சொல்றார். இப்ப உலகம், உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான விஷயங்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் எப்படி வந்தன என்ற கேள்வி எழுகிறது. அது கேள்வியாக இருக்கிறதே தவிர பதில் இல்லை. இதை ஆழ்ந்து அறிய முற்பட்டால் மரம் எப்படி உற்பத்தி ஆகிறது என்று கேட்டால் விதையில் இருந்து வருகிறது என்று பதில் வருகிறது. ஆராய்ச்சியை தொடர்ந்து விதை எங்கிருந்து வருகிறது என்று கேட்கிறோம். மரத்தில் இருந்து என்று தெரிகிறது. அத்தோடு அது முடிந்து விடுகிறது, அதற்கு பதில் இல்லை. தண்ணீர் ஏகிறது என்று கேட்டால் மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு ஓடுகிறது என்று தெரிகிறது. ஏன் என்ற கேள்விக்கு பதில் அங்கும் இல்லை. நமக்கு பதில் கிடைக்காமல் இல்லை, ஏராளமான பதில்கள் கிடைக்கின்றன. அவை துண்டு துண்டாக திட்டு திட்டாக வரும் பதில்கள். இந்த பதில்கள் எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள அடிப்படையான கேள்விகளுக்கு பதில் கொடுப்பது இல்லை. எத்தனை பதில்கள் கொடுத்தாலும், எத்தனை பதில்கள் கிடைத்தாலும், எந்த அளவிற்கு விளக்கம் ஏற்பட்டாலும் அடிப்படையாக கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது, புதிர் புதிராகவே இருக்கிறது. மீண்டும் தொடருவோம். விஞ்ஞானம் சக்தியால் காண்கிறது, நாம் அனந்தமாக காண்கிறோம். ஆதியில் எப்படி உற்பத்தி ஆயிற்று என்றும், அடுத்தாற்போல் ஆயிரம் ஆயிரம் பொருட்கள் எப்படி உற்பத்தி ஆயிற்று என்றும் சொல்ல முடியவில்லை. மின்சார அணுக்களே ஆரம்பம் என்று கூறுகின்றனர், ஆனால் அவை எப்படி வந்தன என்று தெரியவில்லை. ஆக்சிஜன் ஹைட்ரஜனிலிருந்து தண்ணீர் வரும் என்று தெரியும், ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. விதையிலிருந்து மரம் வந்ததை அறிவோம், எப்படி என்று தெரியும், ஏன் என்று தெரியாது. ஷேக்ஸ்பியர் பிளேட்டோ அவர்களுடைய மூளையில் அணுக்கள் அசைவதால் ஹாம்லெட் சிம்போசியம் எழுதப்பட்டன, எப்படி என்று புரியவில்லை. சயின்ஸ் எப்படி என்ற கேள்விக்கு பதில் சொன்னாலும் ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. மேலும் அதிக புதிர் உண்டு. அத்திவாரத்தில் சலனமற்ற ஒரே மாதிரியான நிலை உண்டு. மேலே ஏராளமான மாற்றங்கள் உண்டு. மாற்றங்களுக்கு காரணம் தெரியவில்லை. இந்த மாற்றங்களை நிர்ணயிப்பது யார்? தானே செயல்படும் திறமையான தீவிரமான சான்ஸ் என்று இதை கூறலாம். இயற்கையில் ஆனால் சான்ஸ் சொல்ற சமயத்தில் அடுத்த ஒரு கேள்வி வருது. இயற்கையில் மாற்ற முடியாத மயிரிழையும் அசைக்க முடியாத சட்டம் இதை ஏற்க மறுக்கிறது. அது அயன் ஆர்டர். இயற்கையில் அந்த சட்டம் இருக்கு. அதேபடி இதையும் இயல்பு அவசியம் என கூறலாம், மெக்கானிக்கல் நெசசிட்டி. இதை ஏற்கவும் முடியாது, ஏனெனில் இயற்கையில் அளவு கடந்த சுதந்திரத்தை பார்க்கிறோம். இந்த அவசியத்திற்கு பின்னால் ஒன்று பலவாகும் சட்டம் இருக்கலாம், லா ஆஃப் மல்டிபிளிசிட்டி. அது உண்மையானால் பெறுவது எது? இந்த வாதம் மீண்டும் அப்ப மல்டிபிளிசிட்டி நம்ம எல்லாருக்கும் வரணுமே, அது எல்லாருக்கும் கிடைக்கணுமே, அப்படி இல்லையே. அப்போ இதை மீண்டும் இது நம்மை சாக்கு கொண்டு போகிறது. அதுதான் ஹியூமன் சான்ஸ். ஹியூமன் சாய்ஸா நம்ம எந்த சான்ஸ்ல வருமா, அதுலதான் வருது. அந்த மல்டிபிளிசிட்டினா எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. அப்ப திருப்பியும் அதுக்கு இன்னும் கேள்வி வருது. மேலும் ஒன்று உண்டு, ஜடத்தில் இருந்து ஜீவியம் எப்படி வருகிறது என்று கூற வேண்டும். அத்துடன் இல்லை என் மனம் என்பதையும் விளக்க வேண்டும். மனம் இவையெல்லாம் தற்செயலாக நடந்தவையாக கருதுகிறது. தற்செயலாக நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் அத்தனையும் தற்செயலாக நடந்ததாக கருத இடமில்லை, ஏனெனில் அதற்கு எதிராக நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு தண்ணீர் போகிறது. ஒரு முறை கூட பள்ளத்தில் இருந்து மேட்டிற்கு போவதில்லை. அப்படியான தற்செயலை எப்படி ஏற்றுக்கலாம் கேட்கிறார். செடி கொடி புல் பூண்டு தரையில் முளைக்கின்றன, ஒரு முறை கூட அந்தரத்தில் முளைக்கவில்லை. சான்ஸ் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். சான்ஸ் என்றாலும் ஒரு சட்டத்திற்குள் ஒரு வரையறைக்குள் நடந்ததாக அது தெரிகிறது. அது அந்த அதன் பிரகாரம் தான் அது நடக்கிறது. அப்படி சொன்னா ஏற்றுக்க முடியும். இதற்கு எதிரான ஒரு சட்ட பிரகாரம் தான் அது நடக்கிறது. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. சூரியன் தவறாது உதிக்கிறான். சந்திரன் வளர்வதும் தேய்வதும் நாள் தவறாமல் மணி தவறாமல் நடக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருக்கின்றன. மயிரிழை தவறாத சட்டமும் உண்டு. தற்செயலாக நடப்பதை போன்ற சட்டமும் உண்டு. அப்ப ரெண்டும் உண்டு, ரெண்டும் இருக்கு. எதை ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. எப்படி இரண்டையும் ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. ரெண்டுக்கும் சேர்க்கிற ஒரு லிங்க் வேணும். இதை இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் தத்துவம் ஒன்று வேண்டும். ஒன்னு சான்ஸ், இல்லையான ஆர்டர், அந்த அதுலயே நடக்கிறது. அப்ப இது ரெண்டும் தனித்தனியா இருக்கு, ஆனா இதை ரெண்டையும் சேர்க்கறதுக்கு ஒரு லிங்க் வேணும். ஆண்டவன் உலகில் சிட்டித்தான் என்ற கொள்கை நிலவுகிறது. அது பரவலாக உலகம் ஏற்றுக்கொண்ட கொள்கை. இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் பல. அதில் முக்கியமானது, ஆண்டவன் உலகை சிட்டித்தான் ஏன்? அவன் பொய், நோய், துன்பம், மரணம், தீமை ஆகியவற்றை ஏன் சித்தித்தான் என்பது கேள்வி. ஆண்டவன்கிறது ரொம்ப பெருசு, அதையே இதையும் தேர்ந்து சித்தித்திரு, அது ஒரு கேள்வி. இந்த கொள்கை உடையவர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் இல்லை. நமக்கு திருப்தியாக பதில் வர வேண்டுமானால் கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில் தேவை. ஒன்று, தற்செயலாக நடக்கின்றன சட்டத்திற்கு உட்பட்டவை என்ற இரண்டையும் எப்படி புரிந்து கொள்வது? இரண்டு, தீமை ஏன் ஏற்பட்டது, அதை எப்படி விளக்குவது? சிருஷ்டியின் உற்பத்தி ஸ்தானம் எது, பிரம்மமா மனமா காலமா? சிருஷ்டி உபயோகப்படுத்தும் முறைகள் எவை? அஞ்ஞானம் என்றால் என்ன, எங்கு உற்பத்தி ஆயிற்று, ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள தொடர்பு என்ன? இவ்வளவு கேள்வியும் இந்த மூணு சான்ஸ், அயன் ஆர்டர், மல்டிபிளிசிட்டி, தற்செயலாக நடக்கிறது, ஆனா வந்து இறைவன் சிருஷ்டி தான் சொல்ற சமயத்துல தீமை இருக்குன்னா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் வரணும். ஒரு சட்டத்திற்கு உட்பட்டும் நடக்கிறதுனா அது எல்லாமே ஒரே கன்ஃபியூஷனா திட்டு திட்டா கேட்கறது, அதுக்குள்ள லிங்க் என்ன? மேற்கொண்ட கேள்விகளை மனதில் கொண்டு ஸ்ரீ அரவிந்தர் ஒரு கொள்கையை கூறுகிறார். அனந்தமான பரம்பொருள் தானே ஜடமான உலகம் ஆயிற்று என்று கூறுகிறார். பரம்பொருள் என்பது ஒரு ஜீவன் அல்லது புருஷன், அது அனந்தமானது தன்னை, அது அனந்தமானது தன்னை ஜடமாக மாற்றிக்கொள்வது, மாற்றிக்கொண்ட பின் அது ஜடத்தில் இருந்து வெளிவருகிறது. ஜடமாக மாறுகிறது சித்தி எனவும், வெளிவருவது பரிணாமம் எனவும் கூறுகிறது. ஜடத்திலிருந்து அனந்தம் வெளிவந்தால் சிறியதிலிருந்து பெரியது வருவதாக அர்த்தம். மிகச் சிறியதிலிருந்து மிக பெரியது வரும்பொழுது மாற்றம் ஏராளமாக இருக்கும். அதனால் நாம் நிகழ்ச்சிகளை தற்செயலாக நடப்பதாக காண்கிறோம். ஜடத்திலிருந்து வெளிவிடுவது எந்த இடத்திலிருந்து வந்தாலும் ஒன்று போல் இருக்கும். அதனாலதான் சூரியன் உதிக்கிறது, சந்திரன் வருது, நாள் தவறாமல் மணிக்கணக்காக வருதுன்னு நம்ம பாக்குறோம், அது வந்து ஒரே மாதிரி சீரா இருக்கும். ஆனால் மயிரிழை கூட மாறாத சட்டம் அங்கு கண்ணுக்கு தெரிகிறது. உலகம் ஒரு பொருளால் செய்யப்பட்டது, அதை நாம் ஜட பொருளாக காண்கிறோம். இதை ஆதியில் ஆன்மீக பொருளாக ஏற்பட்டது. மனம் ஆன்மாவை புலன்களால் பார்க்கும் பொழுது, அடுத்த பாயிண்ட், மனம் ஆன்மாவை புலன்களால் பார்க்கும் பொழுது ஜடம் உற்பத்தி ஆகிறது என்பது இந்த அத்தியாயத்தில் அடுத்ததாக கூறப்படும் விஷயம். பிரம்மம் ஆனந்தத்தை தேடி ஒளிந்து கொண்டு கண்டுபிடிக்க முடிவு செய்து ஜடத்திற்குள் ஒளிந்து கொண்டது, ஜடத்தில் இருந்து வெளிவருவதில்லை. இதை பிரம்மம் தன்னிச்சையாக செய்கிறது. தன்னிச்சையாக செய்யும் பொழுது சக்தியை ரூபமாக மாற்றி ரூபத்திற்குள் சக்தியை ஒளித்து வைக்கிறது. சக்தி சத்திலிருந்து வருகிறது, ரூபம் பெறுவது சக்தி, இதை ஸ்வரூபம் என்கிறோம். இந்த சக்தியை சுபாவம் என்று கூறுகிறோம். சக்தி ரூபம் பெற்றவுடன் அழிந்து விடுவதில்லை, சக்தி ரூபமாக மாறியதால் அத்தனை சக்தியும் ரூபத்திற்குள் ஒளிந்திருக்கும். அதற்குரிய நேரமும் அசைவும் சந்தர்ப்பம் ஏற்பட்டவுடன் ரூபத்தில் புதைந்துள்ள சக்தி வெளிவரும். அதானே நம்ம பாக்குறது, நம்மளோட சொரூபம் எல்லாம் எப்ப வெளியில வருது நம்மளுக்கு தெரியாது. நம்ம அடங்கி ரொம்ப அடக்கமான ஆளுகளா தான் இருப்போம். விஷயம் வர சமயத்துலதான் நம்ம என்ன அடங்க தாடி நம்ம வரும், அது வெளியில வருது. புதைந்துள்ள சக்தி, விதை என்பது ரூபம், விதையினுடைய சுபாவம் மரமாவது. இதற்குரிய நேரம் பருவம், பூமியில் விதையை ஊந்தி எருவும் தண்ணீரும் விட்டு புதைந்துள்ள மரம் என்ற சக்தி வெளியில் வருகிறது. நம் உடலில் ஜீன் குரோமோசோன் என்று உள்ளன, அவை விதை போன்றவை, நம் குணத்தையும் உயரத்தையும் உருவத்தையும் நிர்ணயிக்கின்றன. ஜடமான குரோமோசோன் இனிமை கோபம் என்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது. இது வெளிப்படும் சந்தர்ப்பம் வளர்ச்சி. இது நாம் ஏற்கனவே அறிந்த தத்துவத்தை விளக்கும். மனம் ஆன்மாவை புலன்களால் காணும் பொழுது ஜடம் உற்பத்தி ஆகிறது என்று கூறினோம். ஜடம் என்ற புறம் அகம் என்ற ஆன்மாவாகும். இந்த தத்துவப்படி உடல் என்ற புறம் மனம் என்ற அகமாகும். அதனால் நாம் உடலே மனத்தை நிர்ணயிக்கிறது என்கிறோம். இந்த உண்மை சிறிய உண்மை தத்துவத்தை கருதினால் இதற்கு எதிரானது உண்மை என்று தெரியும். மனம் உடலை நிர்ணய ரியாலிட்டி என்ற பொருள், அது உண்மை, அது பெரிய உண்மை. உடலில் வியாதி ஏற்பட்டால் இந்த வியாதி குணமாக வேண்டும் என்று மனம் நினைத்தால் வியாதி குணமாகிறது. மனம் உடலை நிர்ணயிப்பது உண்மை, இது பெரிய உண்மை. ஆனால் இதை விட பெரிய உண்மை ஒன்று உண்டு, அது ஆன்மா மனத்தையும் உடலையும் நிர்ணயிக்கிறது என்பது. இதன் மூலம் ஜடத்தையும் நிர்ணயிப்பது ஆன்மா என்று விளங்கும். அப்ப இந்த விளக்கத்துக்கு ஆன்மாதான் முழும நிர்ணயிக்கிறது முடிவுங்கிறதுக்கு அப்பா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கார். அதாவது மனம் நிர்ணயிக்கிறது உடல், ஜடம் நிர்ணயிக்கிறதுங்கிறது பெரிய உண்மை, மனம் நிர்ணயிக்கிறதுங்கிறது பெரிய உண்மை. அதற்கு மேலுள்ள பெரிய உண்மை ஆன்மாதான் மனதையும் உடலையும் நிர்ணயிக்கிறது. அப்பொழுது இதன் மூலம் ஜடத்தை நிர்ணயிப்பதும் ஆன்மா என்று விளங்கும். அதுக்கு வந்து இப்ப அப்பாவோட எக்ஸ்பிளனேஷன், ஆன்மா ஜடப்பொருள்களை நிர்ணயிப்பது முடிவு, அதற்கு முன் ஆன்மா மனதின் எண்ணத்தை நிர்ணயிக்க வேண்டும். ஆன்மா வாழ்வின் செயலை நிர்ணயிக்க, லட்சியத்தை அடைய ஆன்மா நிர்ணயத்தை எண்ணத்தை நிர்ணயிக்கும். செயல் ஆன்மாவை கட்டுப்படுத்தாததும் முதற்படிகள். ஆன்மா ஜடத்தை ஆளுமன் மனத்தையும் உணர்வையும் ஆள வேண்டும். அதுதான் நம்மளோட ஸ்ட்ரகிளே. நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கலையானா எங்க இருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு ரீசன் வந்து ஆன்மாங்கிறது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு நம்ம உடம்பு தெரியும், மனம்னு ஒண்ணு இருக்கு, மனமும் தெரியாது, இருக்கு தெரியும் நினைச்சுட்டு இருக்கும். அதுக்கு அதுக்கு வந்து ஆன்மா எப்படி அந்த கண்ட்ரோல் கொண்டு வரணுங்கிற, நம் வாழ்வை என்று நிர்ணயிப்பது தேவை. நம்மளோட நெசசிட்டி தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. பசிக்கு தேவையான உணவு, உறக்கத்திற்கு தேவையான வீடு போன்றவை நம் வாழ்வை நிர்ணயிக்கும். ஜடம் உணவு வீடு, ஜடம்ங்கிற உணவு வீடுங்கிறது ஜடம், அதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நம்ம வாழணும்னா நம்மளுக்கு சாப்பாடு வேணும், வீடு வேணும், அதுதான் ஜடத்துல போய் நிர்ணயம், ஜடம் தான் அதை நிர்ணயிக்கிறது. வாழ்வு கெடுத்தாற் போல் மனம் வாழ்வால் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே ஆன்மாவை மனம் நிர்ணயித்தால் ஜடம் ஆன்மாவை நிர்ணயிப்பதாகும். அதுக்கு எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் தப்பா புரிஞ்சுட்டு பண்ணுவோங்கிறத அப்பா அத எழுதுற. முஸ்லிம் மதத்தை தழுவவில்லை என்றால் உயிர் போகும் எனில் உயிர் ஆன்மாவை நிர்ணயிக்கிறது. கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தால் படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் வரும் எனில் படிப்புக்குரிய சௌகரியம் ஆன்மாவை நிர்ணயிக்கிறது. சிவன் கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்க சிவபக்தனாக இருக்க வேண்டும் என்றால் சிவன் மீது பக்தி வந்தால் நிலம் பக்தியை நிர்ணயிப்பதாகும். அந்த நிலத்துக்கு வேண்டி அந்த பக்தி. பூரண யோகத்தை விளக்கும் லைஃப் டிவைனின் கடைசி அத்தியாயம் டிவைன் லைஃப். அந்த அத்தியாய கருத்து ஆன்மா ஜடத்தை நிர்ணயிக்க வேண்டும். இப்ப நாம வந்து ஆன்மா ஜடத்தை நிர்ணயிப்பது என்றால் என்ன அது நமக்கு புரியணும். அது புரிஞ்சாதான் நம்ம வந்து மதர்ல வந்து ஆன்மானா நாம மதர்கிட்ட போறது, நம்மளை விட்டு மதர்கிட்ட போறது. அப்ப மதரோட விஷயத்துல இந்த விஷயங்கள் நகரணமானா ஆன்மா ஜடத்தை நம்மளோட ஜடமான இந்த உடம்பு, ஜடமான இந்த மனம் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது பொறுப்பை வந்து மதருக்கு கொடுத்தாதான் நிர்ணயிக்கும். நாம கொடுக்க மாட்டேங்கிறோமே. நம்மளுக்கு நெசசிட்டிக்கு வேண்டிதான் நாம எல்லாம் தேடிட்டு இருக்கோம். வீடு வேணும், வாசல் வேணும், பங்களா வேணும், கார் வேணும், நம்ம நெசசிட்டிக்கு வேண்டி அதை நிர்ணயிக்கிறோம். மதர்கிட்ட அதை தான் கேட்கிறோம். இதுக்கு வந்து ஆன்மா ஜடத்தை நிர்ணயிக்க வேண்டும்ங்கிறதுக்கு எப்படி ஆன்மா ஜடத்தை நிர்ணயிப்பது என்றால் என்னங்கிறத எதிர்ப்பா. விவேகானந்தர் பசியோடு ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கிய பொழுது கிருஷ்ண பகவான் பலகாரக்கடை வியாபாரி பகலில் தூங்கும் பொழுது அவன் கனவில் வந்து என் பக்தன் பசியோடு இருக்கிறான், அவனுக்கு பட்சணம் எடுத்துக்கொண்டு ஓடு என்றான். அவனும் ஓடி வந்தான். விவேகானந்தருடைய ஆன்மா செயல்பட்டு உணவை அவரிடம் கொண்டு வந்தது. நமக்கெல்லாம் அப்படி அவருது, ஆனா மதர்கிட்ட அதுவும் வரும். அதுவே வாழ்க்கை நியதியானால் மனித வாழ்வு தெய்வீக எவ்வளவு, அதாவது மனித வாழ்வு தெய்வீக வாழ்வு ஆகிறதுக்கு ஆன்மா நிர்ணயிக்க வேண்டும். நம்ம மனித வாழ்க்கையில இருந்து தெய்வீக, அப்ப நம்மளுக்குள்ள சாப்பாடெல்லாம் அப்படி வரணும். விஷம் சாப்பிட்டால் அடுத்தது, இது வந்து மனம், மனத்தை பத்தி சொல்லியிருக்கார். அடுத்தது விஷம் சாப்பிட்டால் உடல் இறந்து போ என்ற சட்டம் மீரா விஷயத்தில் பலிக்கவில்லை. மீராவின் பக்திக்குள்ள சக்தி விஷத்தின் சக்தியை விட அதிகமாகி பக்தி உடலை காப்பாற்றியது. உணர்வு உடலின் வாழ்வை விஷத்தை மீறி நிர்ணயிக்கிறது. அப்ப உணர்வுக்கு அந்த இது உண்டு. அப்ப உணர்வு பக்தியாக மாறினா அந்த அந்த ப்ரோசஸ் நடக்கும். மந்திரவாதி உச்சரிக்கும் மந்திரம் பாம்பின் விஷத்தால் இறந்து கொண்டிருப்பவனை கடிக்கிறது. மனத்தின் மந்திர சக்தி உடலின் வாழ்வை பாம்பின் விஷத்தை மீறி நிர்ணயிப்பது போல் ஆன்மா உடலை ஜடத்தை நிர்ணயிக்க வேண்டும். தியானத்தில் ஆன்மாவில் எழும் காட்சிகள் நிஜ வாழ்வில் நடந்தால் ஆன்மா செயல்படுவதாக அர்த்தம். இவ்வளவு தூரம் பேசினதோட அந்த ஜிஸ்ட் அங்கிறது நம்மளுக்கு வந்து நாம செயல்படுறது வர நாம லைட் மனித வாழ்வு அத தெய்வீக வாழ்வாக வரணும்னா பசிக்கு அந்த டைம்ல நம்மளுக்கு வரும். அது பலகார கடையில வந்து வருதோ எங்கிறது வருது. ஆனா இத வந்து மகர்தி ஓட்டி ஏதோ ஒரு ரூபத்துல பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் புரியாது. எனக்கு அவ தந்தா கிஃப்ட் தந்தா சாப்பாடு தந்தா இப்படிதான் நாம இத மதர் வந்தாங்கன்னு என்னைக்காவது நினைச்சு கூட பாக்க மாட்டோம். மதரால வருதுன்னு நம்மளால நினைக்க முடியாது. இறைவன் நம்மளுக்கிட்டதான். ஏன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த லிங்க அந்த ஸ்பிரிட்டும் கூட உள்ள லிங்க நாம வச்சுக்கிறதே இல்லை. அதனால வருதுல்ல. அப்போ தியானத்தில் ஆன்மா ஜடத்தை நிர்ணயிப்பதன் முன் உணர்வை நிர்ணயிக்க வேண்டும். அதற்கு முன் எண்ணத்தை நிர்ணயிக்க வேண்டும். எண்ணம் கட்டுப்படுவது ஆன்மா எண்ணத்தை நிர்ணயிப்பதாகும். இது வந்து ஆன்மா எண்ணத்தை நிர்ணயிப்ப நம்மளோட ஒவ்வொரு தாட் ப்ராசஸ்ல போறத நம்ம ஒரு எண்ணத்தோடு இருக்கிறத தான் வெளியில இருந்து ரெஸ்பான்ஸா ரிஃப்ளெக்ட் பண்ணி வருது. இவன் பேச மாட்டான், இவர் இந்த பாஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார், இவர் ரொம்ப பெரியவர் நாம எடுத்துக்கணும். நமக்கு என்ன புரியல, அதை விட நமக்கு இவ்வளவு மதர் ரொம்ப பெருசுன்னு எண்ணம் கூட வராது. நமக்கு இது மதர்லாம் சொல்லிட்டு இருக்கும். தாட்ஸ்ல கூட மதர் இதை விட பெருசு, இந்த பாஷையை விட மதர் பெருசு நம்ம நினைச்சோமானா பாஸ் வந்து மதர் பாஷா பேசுவோம். அத வந்து இந்த தடவை நம்ம பார்த்தாலும் 101 பாஸ் சொல்லறதுதான் முக்கியமா இருக்கும். அப்ப இதுக்கு ஒருத்தர் பின்னாடி இருந்து கொட்டி நேர்றதான் சொல்லுவோம் இல்லையா. இப்ப நேற்றுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம்ப்பா, ஃபைனல் பாஸ் இல்ல மதர் தான் சொன்னா அந்த பாஸ் இல்ல மதர் தான் ஏத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்ம எண்ணம் போகணும். எண்ணம் வந்து நம்ம மனசுல இருந்து மதருக்கு போனோம், அதுதான் ஷிப். அந்த இடம் வந்தா நம்ம டெய்லி நம்ம அதை பார்க்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் யாருக்கு டைம் இருக்குல்ல. இந்த ஜடம் உணர்வையும் எண்ணத்தையும் ஆன்மாவையும் நிர்ணயிப்பது நிற்க வேண்டும். உதவி செய்பவன் நண்பன் என்பது ஜடம் உணர்வை நிர்ணயிக்கிறது. நட்பு முதல் உதவி இரண்டாம் பட்சம் எனில் ஜடம்ங்கிறது செயல் உணர்வை கட்டுப்படுத்தவில்லை என்று பொருள். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம், அந்த உதவி முக்கியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப். அந்த அந்த மாதிரி நம்ம அந்த பகுத்தறிஞ்சு அந்த பிரிச்சு பார்த்தா தான் அதோட டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம எல்லாம் அன்கான்சியஸா எங்கேயாலும் போய் ஒரு ஜெல்லாயி அப்பா சொல்ற மாதிரி ஜோதியில கலந்து போயிடுவோம். இந்த ஜோதியில கலந்து ஜோதியில ஜோதிர்மயமே ஆயிடுவோம். அப்படிதான் நம்ம எல்லாம் பண்றோம். அதுக்கு பின்னாடி என்ன வருது, அது பேரலல் என்ன, அது கரஸ்பாண்டன்ஸ் என்ன, அதெல்லாம் இப்ப மிஸ்ஸஸ் பென்னட்ட மாதிரி அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூட நம்மளால வர முடியல. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கும். எல்லாரும் மனசால தானே இருக்கும், மனசால இல்ல ஜடமா தான் இருக்கும். அப்ப மந்திரி துணைவேந்தர் சொல்கிறார் என்று ஒரு கருத்தை ஏற்றால் பதவி அறிவை நிர்ணயிப்பதாகும். தலை இருக்க வாழ் ஆடக்கூடாது, தலைவர் சொல்படி மக்கள் நடக்க வேண்டும், அதுவே முறை. அதற்கு முன் தலைவர் சொல்வதை தொண்டர்கள் ஏற்க வேண்டும். அடுத்தாற்போல் உள்ளூர் தலைவரும் மாநில தலைவரும் நாட்டு தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும். என்னென்ன கிரேடேஷன் இருக்குல்ல, நம்மளுக்கு அவங்க தெரியவே தெரியாது. மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் தலைவருக்கு கட்டுப்படாவிட்டால் எப்படி தலைவர் மக்களை கட்டுப்படுத்த முடியும்? அகில இந்திய தலைவர் வந்து அதை கட்டுப்படுத்தலையானு அதுக்கு அவருக்கு அந்த தலைமை தாங்குற ஒரு கெப்பாசிட்டி இல்லையானா அவர் வந்து வாழ்க்கையில் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஜடம் என்பது உடல், ஆன்மா மனம் உணர்வு உடல் என்பவை படிப்படையான நிலை. மனிதன் இந்த ஆன்மாவையும் அறியவில்லை, சொல்ல போனால் மனத்தையும் அறியவில்லை. அது ஒண்ணுமே அவனுக்கு வந்து அவன் அறிவது என்னது, உணர்ச்சியையே அறிவான். அவனுக்கு அந்த வயிற்றல் தான் அவனுக்கு கோஆபரேட் பண்ணும், கோஆபரேட் பண்ணாது வயிற்றல் என்றுதான் செயல்படுவான். வயிற்றல் என்றுதான் செயல்படுவான். வயிற்றல் என்ன சொல்றதோ இது தெரியல, அதை சரியில்லைன்னு எடுத்துட்டு மனமும் உணர்வும் நினைச்சுப்பான், மனமும் உடலும் நினைச்சுப்பான். உடல் உணர்ச்சியை அவன் அறிவான். உடல் உணர்ச்சிக்கு கட்டுப்படுவது முறை. அவனுள்ள நிலையில் உணர்ச்சி உடலுக்கு கட்டுப்பட்டுள்ளது. அதாவது அந்தந்த ஸ்டேஜ் யார் எந்தெந்த லெவல்ல இருக்காளோ அந்த மாதிரி அது கட்டுப்படும். இப்ப பசி, தாகம், நம்மளுக்கு சௌகரியம், சந்தோஷம், அத வந்து நம்ம உணர்ச்சி வந்து போட்டுறது, இது வந்து தலைகீழான நிலைங்கிற இந்த அளவுக்கு இப்படி இருக்கிறது அப்பா. அதாவது நம்மளுக்கு எல்லாம் இப்ப அப்படித்தானே, அதுக்கு மேல நம்மளால அவர் சொல்லற ஒரு கருத்தையோ அவர் அந்த ஆன்மாவால செயல்படணும் ஆன்ம வீப்புங்கிறதையோ நம்மளால ஏத்துக்க முடியறதானா, நிச்சயமா முடியல. நம்ம ஏத்துக்கிறோம், நாம ஏத்துக்காம அன்கான்சியஸா ஒரு தடவை நம்மளுக்கு ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற நிலையில மதத்தை பொறுத்த அந்த ஆன்மா செயல்பட்டு அந்த விஷயத்தை முடிக்கிறது, அதெல்லாம் நம்மளுக்கே தெரியாத லெவல்ல. எங்கேயாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுடுத்துனா நம்ம மனசு வந்து அதுக்குள்ளேதான் ஓடிந்துருக்கும், அந்த உணர்ச்சி வந்து அதுக்குள்ளேதான் போயிருந்துருக்கும். இத மதர்கிட்ட விடுவோமே, இந்த மதத்தை விட்டோம்னா அது வந்து விஷயத்த மாத்துமே, இன்னும் 100 தடவை சொன்னா நீ சொல்லி கொடுக்கலாமே தவிர, அப்பா அதைத்தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா இன்னிவரை சொல்லி கொடுத்தது எதுவுமே நம்ம வந்து யாரும் அதை ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமா பார்த்தா, அதாவது இந்த விஷயம் நகரா அந்த விஷயம் நடக்காதுன்னு உணர்த்தி சொல்லும். இது வந்து எனக்கு கட்டுப்படாத விஷயம், எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், என்னோட லிமிட்டுக்கு தான், அப்படித்தானே டிவோட்டிஸும் நினைக்கிறாங்க இல்லையா, எல்லாரும் நினைக்கிறா. இப்ப நாம வந்து ஒரு இதுவா ஒரு பொருள் வாங்கினோம்னாலே நம்மளுக்குள்ள என்ன லிமிட்டேஷன் இருக்கு பார்த்தா, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளதான் நாம வந்து நம்மள பார்ப்போம். அதுக்கு மேல நம்மளால, எனக்கு இப்ப 50,000 இருக்குன்னா 50,000 நான் என்ன வாங்குறது பார்க்கேன். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு மதர்த்தி போட்டிக்கும் அந்த 50,000 என் மதர் தந்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி வந்தது, அது மரத்துல இருந்து விதையில இருந்து மரம் வர மாதிரி வந்திருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் பாத்துக்கிறதும் இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள பூந்து பார்த்து எப்படி நம்ம வந்தோம், எந்த மனநிலையில இத கொண்டு வந்தோம். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, உணர்ச்சியில வந்து உணர்ச்சி உடலுக்கு கட்டுப்பட்டுள்ளது, அந்த உணர்ச்சிக்கு வேண்டி உணர்ச்சி எல்லாத்தையும் நம்மளோட சௌகரியம் சந்தோஷம் இதெல்லாம் உணர்ச்சி தான் போட்டுறது. இது வந்து தலைகீழான நிலை. இந்த நிலையில் உள்ளவனோட கண்டிஷன் என்னன்னு எழுதினா ரொம்ப வெக்கமா இருக்கு. இந்த நிலையில் உள்ளவன் கூலியாக பிறந்து கூலியாக இருப்பார். அப்ப நம்ம எப்படி இருக்கோன்னு இப்ப இதை வச்சு நம்ம கிரேடு போட்டுடலாம். இந்த நிலை அதாவது எனக்கு இப்ப சௌகரியம் வேணும், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், இது வந்து இந்த சௌகரியத்தை தேடுறது உணர்ச்சி. அதுக்கு வந்து அந்த எண்ணத்துக்கு மனம், அந்த சௌகரியத்துல ஒரு சந்தோஷத்தை தேடுறது. அப்புறம் பசினா பசிக்கணும், தாகம், அதெல்லாமே நம்ம மீட் அவுட் பண்ணணும், நிச்சயமா பண்ணணும், அதெல்லாம் வேண்டியது, அது வந்து உடலுக்கு தேவையானது. இந்த நிலையில நாம இருக்கோம் ஆனால் நாம வந்து அப்ப நாம எல்லாம் எங்க இருக்கும், கூலியா இருக்கோமா, எங்க கூலியாக பிறந்து கூலியாக இருப்பான். உணர்ச்சிக்கு சுணனை மனிதனுடைய உடல் கட்டுப்பட்டால், அந்த உணர்ச்சிக்கு மனிதனுடைய உடல் கட்டுப்பட்டால் சுரணை இருந்தால் அவனுக்கு மானம் மரியாதை இருக்கும். அவன் அதுக்கு கட்டுப்படாம அந்த சுரணையோட இருந்தான். எனக்கு இப்ப இது செலவே இருப்பா தெரியுமா, எனக்கு இது வேணும்னா அவளுக்கு வெக்கமே இருக்காது, போய் வாங்கிப்பா. அப்பா நிறைய தொன்மாரி சொல்லுவாரு, இந்த மாதிரி வேணும்னா அவ போய் கேட்டு வாங்கிப்பா. அவளுக்கு அந்த சொரணைன்னு ஒண்ணு இருக்காது, என்ன ஐயோ கேட்கலாமா எங்கிறது ஒரு நம்ம ஸ்டெப் பேக் பண்ணவே தோணும், இதெல்லாம் எனக்கு வேண்டி வச்சிருக்கு நான் எடுத்துருந்தோம். அந்த மாதிரி ஆளுகளையாக அவர் சொல்றாரு, நமக்கு வந்து இது கேட்க இது எழுதியிருக்கிறத பாக்கிறது இது இப்படி எல்லாம் இருப்பதானு இப்படி எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் முதல் லெவல் இப்படி இருந்தா கூலி, நாம கூலியா இருக்கோமா எங்க இருக்கோமான்னு இதுல இருந்து நம்ம பாக்கணும். அடுத்தது சுழலையோட அவன் இல்ல மனிதனுடைய உடல் அவனோட உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டால், ஐயோ இது சரியில்லைன்னு போய் எடுக்காம அவனோட உடல் கட்டுப்பட்டால் அவன் மேஸ்திரியன். கூலியிலிருந்து மேஸ்திரிக்கிறோம். இந்த மாற்றம் ஏற்படாத வரை மனிதன் ஜடமாகவே இருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா அவனோட உணர்ச்சி தான் அவன் எல்லா இடத்துலயும் கட்டுப்படுத்துறது. அதுல இருந்து நம்ம ஆன்மா இதுக்கு வரணுமானா நம்ம எண்ணத்துக்கு போகணும், எண்ணத்தை விடணும், அதுக்கப்புறம் மனத்துக்கு மனமே இல்லையா அங்க போ இல்லையா, அந்த வயிற்றலே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு எல்லா இடத்துல. அடுத்தாற்போல் ஆட்சி பீடத்தில் இருக்கும் உணர்வுக்கு பதிலாக அவன் மனதை ஏற்க வேண்டும், மனதையும் ஆன்மாவையும் ஏற்க வேண்டும். மனதை ஏற்கனும், ஆன்மாவாக ஆன்மாவையும் ஏற்கனும். இந்த ஆன்மாவையும் ஏத்தாத்தான் நம்ம வந்து மகர் சொல்ற பகவான் சொல்ற அந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்ற. அட்லீஸ்ட் மனசுக்காவது வரணும். நாம மனிதன் பெயர் மனிதன்னா மனதால் ஆனவன். ஆனா நாம மனதாலதான் வாழறோமா இல்ல உணர்வால வாழறோமா இல்ல ஜடமாவே இருக்கோமா கூலியாக இருக்கோமா மேஸ்திரியாக இருக்கோமான்னு அந்த கிரேடேஷன் சொல்றது. அவன் வந்து அப்படி ஜடமாத்தான் இருப்பான். அதுக்கு மேல அந்த உணர்வு வந்து கண்ட்ரோல் ஆகணும். உணர்வையும் உணர்வுக்கு பதிலாக மனத்தையும் முடிவாக ஆன்மாவையும் அவன் வைக்க வேண்டும். இந்த பாயிண்ட் வந்துதான் அப்பா நிறைய இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. இந்த இடத்துலதான் நம்ம செக் பண்ண வேண்டிய இடங்கள். இப்ப 100 பேர்கள் இப்ப எங்கள் குடும்பம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நம்ம வாசிக்கிற சமயத்துல எப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த ஷிப்ட் தேவை. ஷிப்ட்னா நம்ம மன மாற்றம்ங்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு கரணங்கள்ல இருந்தும் அந்த அடுத்த கரணத்துக்கு வரும். பிசிக்கலா இருக்கிறது இப்ப காருக்கு போ கார்ல போகணும்னு பையன் ஆசைப்படுவான். ஜடம் கார்க்கு கார்லதான் போகணும், ஊருக்கு போறதுக்கு கார்ல போகணுங்கிறான் பையன். அம்மா வந்து தவிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா இருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இவன் கார்னு புறப்பட்டானா இது தெரியாது வந்திருக்கிற அம்மா வந்து அம்மாவா இருக்கிறதுனால அவங்களும் உணவு ஆத்மாவுக்கு வராம அவங்களோட உணர்வுல போய் பேசுறாங்க. அவங்களுக்கு அன்னை பக்தி எல்லாம் இருக்கு, ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க கார்ல போனா இது தப்பாயிடுச்சு இவனை வந்து இந்த பெரிய அவளுக்கு என்ன அப்பவும் அந்த குடும்பத்துக்கு வர அதிர்ஷ்டம் போயிடுமே தான் நினைக்கிறா. அன்னை கருத்துப்படி அவள் நினைக்கல, மனசுல இருந்து ஆத்மாவுக்கு போல இந்த விஷயத்த பையன் சொல்றானா இது அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த விஷயத்த மாத்தணும்னு அம்மா சொல்லல. அவன் சொல்லற விஷயம் காதுல கேட்டா உடனே சமர்ப்பணம்ங்கிறது பையனா சொல்ற, அதை கான்சன்ட்ரேட் பண்ணினா பையன் வந்து கார்ல போலன்னு பேசுவான். ஆனா அந்த இடத்துல அம்மாவும் அந்த மனசுலதான் நிக்கிற அவள் மத அன்னை டிவோட்டி சீரியஸா எல்லாத்தையும் எடுத்துக்கப்பட்டவளே அப்படி இருக்கா. அப்புறம் மீதி உள்ளவங்க எல்லாம் அந்த குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாம கூட்டி தப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி இருந்ததுக்கு அப்புறம் அந்த அன்னை சூழல அவளுக்கு என்ன கொடுக்கறதுன்னு அப்ப இங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இவன் கூட பேசுவான். இவனோட நண்பன் வந்து இதுக்கெல்லாம் கார்ல எல்லாம் போக கூடாது, நீ பஸ்ல போ, நானே இந்த அவனக்கார பையன் அவனே பஸ்ல போறேன் பஸ்லதான் போயிட்டு வரேங்கிறான். அதை கேட்ட உடனே இவனோட உணர்வுல இருந்து இவன் வந்து இவன் பிசிக்கலா கார்ல போனோம்னு நினைக்கிறான், அதை மாத்தி உணர்வு வழி அவனுக்கு வந்து அந்த இடத்துல அதை இவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அன்னைக்கு வந்து அவளோட வேறொரு விஷயம் பெருசா நடக்கும். இது எங்கள் குடும்பம் புத்தகத்துல அவ்வளவு தெளிவா இந்த எக்ஸ்பிளனேஷன் லைஃப் டிவைன் செகண்ட் பார்ட்ல லைஃப் டிவைன் எக்ஸ்பிளைன் பண்ணதுல இது அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதாவது அப்ப அந்த அதுல இருந்து அவன் அடுத்தல அவளுக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளை செயல்பட வைக்கிறது நம்மளோட ஜடம் மனம் ஆன்மா அந்த மூணு கர்மம். இந்த ஜடத்துல இருக்கோமா கூலியா இருக்கோமா அதை நம்ம நினைச்சுனே இருந்தவங்களே வெக்கம் பிடிச்சு கூலிக்காரா எடுத்துருப்பா. நாமெல்லாம் நம்மள ரொம்ப பெரிசா நினைச்சுட்டு இருக்கோம், கூலிக்காரனா இருக்கோமா இல்ல மேஸ்திரியா இருக்கோமா இல்ல நாமெல்லாம் இப்ப என்னெல்லாம் சொல்லிக்கிறோம் மதர் டிவோட்டி நாங்கெல்லாம் ஒரு பெரிய கம்யூனிட்டி இன்னும் தானே நம்மளா பேசிட்டு இருக்கோம். இந்த பேசணும் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க எழுதிட்டு அப்போ அதுக்கு
பகவான் என்ன எழுதியிருக்கார், இந்த ஆன்மா மனதை நிர்ணயிக்கும் நிலையிலும் இல்லை. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம எடுத்துங்கிறதுக்கு அப்பா ஒரு விளக்கம் சொல்றார். ஸ்ரீ அரவிந்தர் நூலை படித்தவர், உன் செயல் உன்னுடையது, அது ஒரு கருத்து. உன் செயல் உன்னுடையது என்ற கருத்தை மனதால் பூரணமாக அறிந்து கொண்ட பின் அவர் அந்த கருத்தை மனசால எடுத்து உள்ளா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். உன் செயல் உன்னுடையது பாக்குற சமயத்துல அவர் போகும் இடங்களில் எல்லாம் நஷ்டம் கஷ்டம் மரணம் ஏற்படுவதை கண்டால் அவர் மனம் என்ன சொல்ல வேண்டும். பகவானோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி ஒரு கருத்தை ஒருத்தர் அவர் போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நஷ்டம் கஷ்டம் வர சமயத்துல அவர் வந்து அந்த விஷயத்துக்கு என்ன சொல்ல வேண்டும் கேள்வி கேட்டுட்டு அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காருன்னா, ஆன்ம விளக்கம் பெற்றேன், என் செயல் மரணத்தை தாங்கி செல்கிறது. அதாவது உன் செயல் உன்னுடையதுங்கிறதுக்கு விளக்கமாகும். அவர் போற இடத்துல எல்லாம் நஷ்டம் கஷ்டம் வருது, அவர் அதை பாக்குறத மனுஷாலுக்கு எப்படி பயமா போயிடும், ஐயோ நம்ம வருத்தம் எல்லாம் இப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கும். ஆனா உள்ள வச்சிருந்து மனசுல கூலா இருக்கும். அப்ப அடுத்த வாழால கரண்ட் போயிடுச்சு, அவ வந்ததுனால இது வந்ததுன்னு எல்லாரும் இப்படி இப்படி கைய கைய கண்டுக்குவோம். நான் நமக்கு தெரியும் உள்ள, வெளியில தெரிய வேண்டாம். நீ ஏறி படியில ஏறத்தே கரண்ட் போறதுன்னு வச்சுக்கோ, இல்ல இன்னைக்கு கரண்ட் கட்டு ஷட் டவுன் இப்படி 100 கண்டிஷன்ஸ் நாம சொல்லுவோம். ஆனா அதுக்கு என்ன சொல்லணும்னு எழுதுற, ஆன்ம விளக்கம் பெற்றேன், என் செயல் மரணத்தை தாங்கி செல்கிறது, இது சரியில்லை. ஏன்னா அவர் சாதாரண மனுஷன், மனமும் செயலும் வாக்கு உட்பட வேண்டும் என்று அவர் மனம் ஏற்றுக்கொண்டால் மரணத்தை தாங்கி செல்லும் ராசி அவரை விட்டு அந்த இடத்தை ஏத்துக்கிறதுங்கிறது என்னன்னா, அந்த நம்மளுக்குள்ள ராசியாக்கும் அந்த இடத்துல அப்படி செயல்படுறது. ஆனா மதர் வந்து கர்மத்தை கரைக்கிற சக்தி, தரித்திர ராசி அதிர்ஷ்ட ராசியாக மாத்திர சக்தின்னு நாம புத்தகத்துல படிக்கிறோம். ஆனா நம்ம ராசி தரித்திர ராசின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா, ஐயோ நம்மளும் இல்ல இன்னும் நம்ம ஸ்டெப் பேக் பண்ணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இல்லையா பண்ண முடியும், ஏன்னா நாம நம்மளுக்கு முகத்துக்கு பார்த்தே இப்படி இதுதான் சரியில்லைன்னு சொன்னாலும் நம்ம சொல்லலையானாலும் நம்மளுக்கு உள்ள தெரியும். அப்போ அந்த அவர் வந்து அதை உண்மையா அக்செப்ட் பண்ணினான். அவர் வெளியில வந்து சொல்ல வேண்டாம், என்னோட ராசி இப்படி இருக்குங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணினா அவருடைய ராசி அவரை விட்டு போகும். ஆன்மா மனதையும் செயலையும் நிர்ணயிக்கும். அதுவரை அவரோட செயலும் மனமும் அவரோட மனமும் செயலும் அவரோடுதான் இருந்தது. அந்த ராசி அவரோட ராசியால அது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த ராசி மாறி நல்ல ராசியாக மாறும். ஆன்மா மனத்தையும் செயலையும் நிர்ணயிக்கும் மரண ராசியாக இருந்ததை நல்ல ராசியாக மாற்றும். இப்படி இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. ஆனால் இதற்கு மாறாக இதை கண்டவுடன் நம்ம போற இடத்துல ஒரு தப்பு நடக்கிறது, ஒரு தப்பு வருது, என் ராசி யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்மளாம் அப்படிதான் இருக்கும். இதை வெளியில் சொல்ல வேண்டாம், வெளியில் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்தால் மனத்தின் முடிவுக்கு ஆன்மாவை உட்படுத்தி விடுகிறார். ஏன்னா ஆன்மா வந்து ஆன்மால வர சமயத்துல அந்த மனசோடு இது போயிடும். நம்மளோட அந்த தரித்திரம், ஆனா நம்மளுக்கு அந்த தரித்திரம் அவ்வளவு சேஃப் இல்ல, அதனால அதை வச்சுக்கிறதுனால நாம வந்து அதை சொல்ல மாட்டோம். ஆன்மாவை மனத்தின் முடிவுக்கு உட்படுத்தி விடுகிறார். சின்சரிட்டி என்ற அன்னை சொல்வதின் அம்சங்களில் இது உண்டு. இத போய் உண்மை இப்ப நான் இப்படி இருக்கேன் எனக்கு இத்தல அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் வந்து நஷ்டத்தை கொண்டு வரேன், நஷ்டத்தை கொண்டு வரேன், என்னால உனக்கு தொந்தரவு வரும், இதெல்லாம் ஒரு டிராமா போடுவார். அந்த டிராமா எல்லாம் வேண்டாம். உண்மையா மனத்தை மட்டும் ஒத்துக்கணும். நம்ம மதர்கிட்ட மட்டும் ஒத்துண்டா பாரு, மனுஷாட்ட போய் ஒத்துக்கணும் இல்லையா? அந்த மதர்கிட்ட உண்மை வேணும். இந்த சின்சரிட்டி இல்லையா முடியாது. மரத்த போய் உக்காந்தாலே ஐயோ நான் இப்படி மட்டமானவனா, நான் இப்படி கெட்டவனா, நான் எனக்குள்ள அவ்வளவு நல்லது கேளு, நம்ம நம்மளுக்கே ஒரு செல்ஃப் பிட்டி வரும். அதையும் தாண்டி வருதுதான் சின்சரிட்டி. அது வந்தாதான் அன்னையை அதிகமாக ஏற்றுக்கொள்ள தேவையான அம்சங்களில் இது முக்கியமான ஒன்றாகும். மதர் வேணுமானா அதை செய்யணும், மதர் கூடுதலா ஏத்துக்கணுமானா அது வேணும். அது இல்லாம நம்ம அடுத்த வாழ்க்கை நம்மளாம் அடுத்த வாழ்க்கை அட்வைஸ் பண்ணுவோம், நீங்க போனா இப்படி வருதா, நாம யாரு போனாலும் எப்படி வருதுன்னு நாம சொல்றது வர, நாம மதர்ல இல்ல அவ மதர்ல இருப்பான். அவ மதர்ல உள்ள வீட்டுல போய் திங்க் பண்ணி அடுத்த நிமிஷம் மாத்திட்டு அவ வருத்த நல்லதா இருக்கும். ஆனா நாம இப்படி பேசி பேசி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அது பேசுறது அதனாலதான் அப்பா என்ன சொல்லுவாரு, மதரை பேசுறேன் பேசுறேன் சொல்லி அப்பா பேச தொடங்கி லாஸ்ட்ல அது இதுல முடியும்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் இருக்குது மதரை. அந்த அந்த அளவுக்கு நமக்கு மதர் வேணும், மதரை நாம ஏத்துக்கணும், நம்மளுக்கு கட்டாயம் இது முக்கியமான ஒன்று இந்த அம்சம். அதுக்கு வேண்டி இந்த அம்சம் வந்து யாருக்கோ இருக்கு எனக்கு இல்லைன்னா அது எல்லாருக்கும் உண்டு, நல்லதும் கெட்டதும் எல்லாருக்கும் இருக்கு. நான் ரொம்ப நல்லவன், நான் போற இடத்துல நல்லதா வரும், எனக்கு பெரிய இந்த குடிவில் அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நல்லதும் விஷயம், நம்ம எங்க போனாலும் என்ன நடக்கிறதுங்கிறத விஷயம் சொல்லிட்டு லைஃப் ரெஸ்பான்ஸ் எழுதுறா இல்லையா. லைஃப் ரெஸ்பான்ஸ்ங்கிறது அப்படி நீ வர்றது நல்லதா கெட்டதாங்கிறத அந்த விஷயம் சொல்லிடுறது. நம்ம நல்லதா எண்ணினா அதுக்குதான் அவர் என்ன அப்பா என்ன சொல்றார், அந்த நல்ல எண்ணத்தை கொண்டு வரணும், நல்ல வேல்யூஸ ஃபாலோ பண்ணணும், அந்த பண்புகளை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணுற சமயத்துல நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து அடுத்த நிமிஷம் மாறுறது பாக்குறோம். இப்ப பிரைட் அண்ட் பிரிஜிஸ் கதையில அவள் வந்து தாசிய வெறுத்து ஒதுக்கி அவ வந்து இது பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவ கூட பெம்பர்லியில போய் அவ சொல்லதெல்லாம் கேட்டு உள்ள வந்து மனசு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டாள், இவன் ரொம்ப நல்லவன், திக்கத்தை பத்தி சொல்லுவள், தன்னோட பாச பத்தி அந்த வேலைக்காரி சொல்லுவள். அவள் சொல்லறத கேட்டு அப்படியே அந்த அரண்மனையில போய் பாத்துட்டு பிக்சர்ல பார்த்தா தெரியும், பாத்துட்டே வர சமயத்துல இந்த ஓ ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள மிஸ்ட்ரஸ் ஆஃப் பெம்பர்லிங்கிறது எவ்வளவு பெரிய இது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கோ. அந்த நிமிஷம் டார்சி வந்து நிப்பான், லைஃப் ரெஸ்ட் பண்ணுவோம். அப்ப அந்த எண்ணம் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் சேஞ்ச் ஆகிற சமயத்துல அந்த விஷயம் அப்படியே தலைகீழ மாறுறது இல்லையா. அதைத்தான் லைஃப் ரெஸ்பான்ஸ் கொண்டு வரணும் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், லைஃப் ரெஸ்பான்ஸ் கொண்டு வரணும் இப்படி சொல்லிட்டு இருப்போம். லைஃப் ரெஸ்பான்ஸ் கொண்டுட்டு வரணும், இந்த வேலையை செய்யணும். சின்சரிட்டி டுவர்ட்ஸ் மதர் இல்லையா. முதல்ல ஆன்மாவுக்கு வரலன்னா கூட மனசுக்காவது வரணும், மனசுலயாவது நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகணும், அடுத்தவரை பத்தி தப்பான எண்ணங்கள் இல்லாம குறை இல்லாம. அதனாலதான் அந்த நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு பாசிட்டிவா முதல்ல வர சொல்றேன். முழுமைக்கு வரணுமான அது பத்தாது, ஆனா வந்து முதல்ல அதுக்காவது வருங்கோ. இப்ப பங்கெல்லாம் வரப்ப விட முடியாது, இங்க போட்ட பங்குல வந்தா அங்கு அன்னையை காணலாம்ங்கிறார். அது சின்சரிட்டி. சோம்பேறியான சுறுசுறுப்பாக வருது, அது சின்சரிட்டி. அதாவது நம்மளோட உணர்வுகள் மாற, அந்த பங்குவாலிட்டிங்கிறது வந்து ஒரு டிசிப்ளின். நம்ம உடனே இதெல்லாம் டிசிப்ளின் டிசிப்ளின்ங்கிறது இல்ல, அந்த உணர்வுகள் மாறுறது. அது வந்து மனசை அக்செப்ட் பண்ணி கரெக்ட் டைம்ல நம்ம இருக்கணும். அந்த அந்த மாதிரி பங்குவலா இல்லாதவர் வந்து ஏத்துண்டா அடுத்த நிமிஷம் அவரோட வாழ்க்கையில எப்படி விஷயம் நகர்றதுன்னு அவர் பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு போனா பத்தாது, நம்ம வந்து அதை பார்க்கணும் இல்லையா. எங்கேயாவது ஒரு வழியில பார்க்கணும். அந்த அப்போ அந்த விஷயங்களை நம்ம ஏத்துக்கிற சமயத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வந்து பல்வேறு ரூபத்துல இந்த பழக்கம் வரும். நம்ம பழக்கம் இவரோட இந்த பழக்கம் வந்து மரண ராசி அப்படி இல்லை, ராசி தப்பா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும். ஆனா அந்த ராசியை மாற்றத்துக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல நாம வந்து உக்காண்டிருக்கோம். அதை பகவான் சொல்றாரு, அதை சொல்லி தர சமயத்துல நம்ம கையில் நம்மளோட தான். நம்ம லேட்டா போனோம் வச்சுக்கோ, நம்ம அடுத்த வேலை தீட்டுவோம், என் வீடு சரியில்லை, குடும்பம் சரியில்லை, எல்லாரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லை, நாம எங்கேயோ கரெக்டா இல்லாததுனாலதான் அந்த சர்கம்ஸ்டன்சஸ் நம்மளுக்கு வழிவிட மாட்டேங்கிறது, அந்த சூழல் வழிவிட மாட்டேங்கிறது. வழி நம் அதுதான் எந்த விஷயத்துக்கானாலும் உள்ள போய் பாரு, நம்மள எங்க தடையா இருக்கோம் பாருன்னு சொன்னா ஒத்தருக்கும் எல்லாருக்கும் போகும், எல்லாத்துக்கும் என்னையே பார்க்க சொல்லு. நம்மள அடுத்த வேலை சொல்றதுனா நம்மளுக்கு வந்து ஈஸி ஜாபா இருக்கு. இது வந்து அடுத்த வேலையை பார்க்கணும், நான் என்னைய பாரு, உனக்குள்ள போய் ஆய்ந்து பாரு. ஆனா நம்மள என்ன பண்ணுவோம், சாமர்த்தியம் நல்லதா நடந்தா நாம உள்ள போய் நான் வெளியே தேடி தெரியும். நல்லதா ஒண்ணு நடக்கிறதுனா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நாம எடுத்துப்போம். எங்கேயோ ஒண்ணு தப்பா போறதுன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அந்த தடை நம்ம கிட்டதான் இருக்கு. சில சமயத்துல தெரியாம கூட இருக்கலாம், அன்கான்சியஸாவும் இருக்கலாம். எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல, தெரிஞ்சோ தெரியல. அதுக்கு அப்பா என்ன சொல்லுவார், தெரியலையா அது எனக்கு இருக்குன்னு வச்சுட்டு அங்க ஒர்க் பண்ணோம், அதுதான் பாயிண்ட். அந்த இடத்துலதான் ஒர்க் பண்ண வேண்டிய இடம். நம்மளுக்கு வந்து வழி விடலைன்னா அதுக்கு அதை வச்சுக்கணும், இது நான் தெரியலதான். அது அடுத்த வளர்ந்து சொல்ல வேண்டாம், ஆனா வந்து அதுக்கு அருகமத்துல வந்து எழுதியிருக்காரு. அவர் யார் என்பது அனைவருக்கும் தெரியும், ஆனால் அவருக்கு மட்டும் தெரியாது. அதுதான் நம்மளோட எல்லாரோட நிலைமை. அவர் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவளுக்கு மட்டும் அது தெரியாது. காரணம் அவளுக்கு தெரியாம இல்லை, they are not ready to accept that truth. அந்த ட்ரூத் இல்லாம நாம மதர் கிட்ட சென்றிருக்கீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. மதர் கிட்ட அடுத்த கட்டத்துல நெருங்கணுமானா நிச்சயமா நமக்கு அந்த சின்சரிட்டி வேணும். அப்ப இந்த ஒவ்வொரு கரணங்களோட மாற்றம் தான் அடுத்த லெவலுக்கு நம்மள கொண்டு போகும். அதுக்கு அடுத்த லெவல் எழுதத்து இப்ப என்ன சிரிப்பா இருக்கு அப்பாவிடு. இந்த தத்துவம், அதாவது இவன் செயல் உன்னிடையே, இந்த தத்துவம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டுமானால் மனைவி கணவனை அதிகாரம் செய்யக்கூடாது எழுதியிருக்காரு. அப்புறம் மேலதிகாரியை தன் கைக்குள் வைக்க நினைக்க கூடாது. ஆனா இதெல்லாம் தான் எல்லாரும் செய்யறது இல்ல, ஏன்னா அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, சௌகரியமா இருக்கு. அதனால சௌகரியமா உள்ளத நம்ம செய்திண்டே வரோம். ஆனா இன்னைக்கு சொசைட்டில யாரு ஸ்லேவா இருப்பாளோ, யாரு அதிகாரத்துக்கு இது பண்ணுவாளோ அவரை ஸ்லேவ் ஆக்கிடும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா சொசைட்டி வந்து நாம யாரையெல்லாம் ஸ்லேவ் ஆக்கினோமோ அவன் வந்து எல்லாரும் சுதந்திரத்துக்கு வந்துட்ட, சுதந்திரத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவ வந்து இப்ப வந்து அவளோட ஃப்ரீடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ற. இன்னைக்கு நம்மளுக்கு அது புரியுமா, நாம அன்னைக்கு செய்த தப்பு தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஆட்டி பிடிக்கிறது. எனக்கு ப்ரமோஷன் இல்ல, மீதி உள்ளவங்களுக்கு எல்லாம் வருது, அவளுக்கு எல்லாம் ரிசர்வேஷன் இருக்குன்னு இப்ப பேசுறோம். ஆனால் ஆதி காலத்துல நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு தூரம் அந்த ஜாதினாலே மதத்தினாலே பழக்க வழக்கங்கள்னாலையும் மனுஷால வந்து துன்புறுத்தி அடிமையா வச்சிருக்காங்க. நிச்சயமா நாம எல்லாரும் அதுக்கு வந்து முக்கியமா அது நம்மளோட பார்த்தது, அந்த பார்த்துதான் நம்மள இந்த ஸ்லேவரியா கொண்டு வந்தோம். அவ அந்த அடிமை தான் அதுக்கு மேல எழுதியிருக்கார், சின்னது பெருசாலாம் ரொம்ப பெருசா இருக்கும். அதுதான் அந்த சாதம் இரண்டால் அது ரொம்ப பெருசாயிடும். அது அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு சொசைட்டி வந்து அந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னா பகவானோட இந்த பிரின்சிபிள் வந்து அங்க வருது. நம்மளுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கலாம், இமோஷனலா பார்க்கறத எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு வந்து இல்லைங்கிறத நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. பட் நம்ம என்ன எதை விதைத்தோமோ அதைத்தான் கொய்தெடுப்போம். இன்னொரு அர்த்தம் இருக்கே, நீ எதை விதைத்தா தென வளரும் இல்லையா, அது எதை விதத்தையோ அதான் வருது இப்போ. ஆனா இன்னைக்கு அந்த சொசைட்டில அதை அக்செப்ட் பண்ணிக்காம அப்ப அதுக்கு இந்த சட்டம் உட்படும், உன் செயல் உன்னிடையதே. அப்ப நாமக்கு எது வர்றதோ அதுதானே நாம, நம்மளுக்கு வர ரிசல்ட் நம்மள காமிச்சுட்டு நம்ம யாரு அத வந்து இந்த அதுக்கு ரைட் அண்ட் பிரிஜிட் ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸ் விளக்கம் கொடுற மாதிரி எங்குமே இல்லை. ஏன் ஜெயினுக்கு டார்சி வெல்ல, ஜெயினுக்கு பிங்லி வந்தான், ஏன் டார்சிக்கு எலிசபெத்துக்கு டார்த்தி வந்தாங்கிறத பார்த்தாலே தெரியும், இவரும் ஒரே ஃபேமிலி, இவருன்னா அழகா இருந்தா ஏன் வரல. அவளோட உள்ள அந்த ஸ்ட்ரென்த், இவ வீக், ஆனா எல்லாம் வெளிப்படையா பார்த்தா என்ன, அவளை எல்லாரும் நல்லவன்னு சொல்லுவாங்க. அவளுக்கு யாருமே குறை சொல்ற ஒரு இடமே இல்லை. ஏன் அவளுக்கு வரல, ஏன் வரலன்னா அவளோட வீக்னஸ், வீக்னஸ் செஞ்சது வந்து அவளோட செயல் அதுதான், அவளுக்கு அதுதான் வரும். பிங்லி வந்து ஒரு பர்சனாலிட்டி ஃபார்ம்ட் ஆன கேரக்டர் கிடையாது, அதே மாதிரிதான் இவளுக்கு வருது. இவள் அப்படி இல்லை, ஃபார்ம்டு கேரக்டர். எலிசபெத்துக்கு வந்து அப்படி இல்லை, பணமே இருந்தா அது ஒரு பிரின்சிபிள், பணக்காரனா இருந்தாலும் பணத்தை விட எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்கிறது எடுத்துக்கிறது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் கேரக்டர் இல்லையா? பணத்துக்கு வேண்டி பின்னாடி போற கேரக்டர் இல்ல, அதுக்கும் மேல உள்ள ஸ்ட்ரெங்க் ரொம்ப பெருசு. அவளும் பிசினஸ் மேனட்டோட பொண்ணுதான். அப்ப இந்த கேரக்டர் மாரி நம்ம பாக்குற சமயத்துல ஏன் அஞ்சு இப்ப ஒரு ஃபேமிலியில, அப்ப நம்ம ஃபேமிலி அத மாதிரி அனலைஸ் பண்ணோம். ஒரு ஃபேமிலியில நாலு பேர் இருந்தா நான் நாலு பேருக்கு நாலு விதமா இருக்கும். அந்த நாலு விதமா இருக்கிறதுக்கு அவளுக்கு உள்ள அந்த இடங்கள் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற இடங்கள் தான் இந்த பிரின்சிபிள். அந்த பிரின்சிபிள் இங்க எல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம். ஏன் அவளுக்கு வந்து நம்மளுக்கு ஒண்ணு அவளுக்கே வந்து பொறாம வந்தா உள்ளது அவளுக்கு நடந்ததுன்னா அந்த நடத்திற்கு. இப்ப சார்லட், சார்லட் எடுத்துட்டா சார்லட் கூட்டுவீங்க அவருக்கு டார்த்தி வந்துருவான். ஆனா அவளுக்கு வந்து அந்த செல்ஃப் லிமிடேஷன் இருக்கு. எங்க குடும்பத்துக்கு வேண்டி எனக்கு ஒரு செக்யூர்டான லைஃப், அதுக்கு மேல அவள் எதையுமே எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ மேரேஜ்ங்கிறதையோ இதையோ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்ப எலிசபெத் மாத்திரம் எக்ஸ்பெக்ட் பண்ணினாலா அவளுக்கே டார்த்தி வந்தான். அவளோட உள்ள இப்ப அவள் எப்படி படி லேடி கேத்தரின் சட்டப்படுவாள். லேடி கேத்தரின் இன்னையே எல்லாரும் நிற்க பயப்படுறா. லேடி கேத்தரினே பயமுறுத்தறதுக்குள்ள ஸ்ட்ரென்த் எலிசபெத்துக்கு. அவ ஏன் அவளுக்கு பணம் முக்கியம் இல்லை, அது ஒரு பெரிய பிரின்சிபிள். நம்ம எல்லாம் மனுஷாலாம் எப்படின்னா அந்த பணக்காரன்னா கும்பிடுவா, கூழை கும்பிடு, அப்புறம் ஒரு செலிபிரிட்டினா அவளுக்கு பின்னாடி போறது. நம்மளுக்கு என்ன புரியாது, மதர் டிவோட்டிஸ்க்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளுக்குள்ள செலிபிரிட்டி மதர் அந்த இடம் வர சமயத்துல அது நம்ம அகந்தையால மதர் டிவோட்டி சொல்லணும்னு இல்ல. நம்மளோட செலிபிரிட்டி மதர் தான் இடம் நம்மளுக்கு உள்ள இருந்துட்டே இருக்கான். அந்த செலிபிரிட்டி நம்ம கிட்ட வருவாங்க. அந்த இடங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கத்துக்க வேண்டிய இடம். அதுதான் அந்த பழக்கத்தை வந்து நம்ம பழக்கம் என்ன, ஒரு செலிபிரிட்டி வந்தா எழுந்து நிக்கிறது, அவளா பெருசா இது பண்றது, தாஜா பண்றது, அவாவே ஏதாவது விஷயம் நடக்கும். அதனால இந்த பழக்கத்தை தலைகீழாக மாற்ற வேண்டும்ங்கிற இந்த பழக்கம் வந்து அன்றாட வாழ்வில் பல்வேறு ரூபங்களில் வரும். இப்ப ஒரு காரியம் வந்து ஒரு ஆபீஸ பெரிய ஆபீஸ நம்ம கூட குளோஸா இருக்காருன்னா அவரை போய் தாஜா பண்ணி வேலையை நடத்தலாம். அதே மதர்கிட்ட சொல்லிட்டு வேலையை முடிக்கிறோம். மதர்கிட்ட நம்ம அந்த விஷயத்த தோந்தாமா, நான் ஆபீஸ நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஃபைல சைன் போட்டுட்டு போவோம். இத வந்து பல பாவத்துல பல ரூபத்துல நம்ம டிவோட்டிஸ் வந்து அவளுக்கு கிடைக்கிறது, அவளுக்கு நிச்சயமா இந்த ரிசல்ட் தான் கிடைக்கிறது. அதான் பாக்குறாங்க. பட் இதுதான் அதுக்கு ரீசன் புரியாது. அன்னைக்கு அந்த செயல்ல அந்த பழக்கம் மாறி இருக்கும், அப்ப ரைட்டா இருக்கும். அதனால எல்லாம் ரைட்டுன்னு இல்ல. அதை உணர்ந்து, அதை அறிவுபூர்வமாக உணர்ந்து, உணர்ச்சிக்கு கொண்டு வந்து, உணர்ச்சியை மாற்றி மனத்துக்கு கொண்டு போய் அதுக்கு மேல நம்ம ஸ்பிரிட்டுக்கு கொண்டு போனா அது வந்து தலைகீழாக மாறும். அதுக்கு வேண்டிதான் வேல்யூஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். உரிமை இல்லாததை மனம் விளையக்கூடாது. நம்மளுக்கு ரைட் இல்லாததை நம்ம வந்து மனம் விளையக்கூடாது. அடுத்தவர் கண்ணோட்டத்தில் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். தந்திர யுக்திகளை பயன்படுத்தக்கூடாது. மஞ்சளுக்கு அதான் சாதுரியமா வேலை பண்ணிடுவார். அந்த சாதுரியம் வந்து மதர்கிட்ட வர சமயத்துல செல்லுபடியாது. பிரச்சனையை பிறர் நோக்கில் காண வேண்டும். தந்திரம் தவிர்க்கப்பட வேண்டும். மேற்சொன்னதையெல்லாம் உடனே பலன் தரும். யோசனை செய்தால் அது பலன் இல்லை என்று தெரியும். பலன் இல்லாததை பலனாக கருதும் மனம் உடையவருக்கு அது பலனாகும். இந்த பலனை அனுபவிப்பவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பலனோ உயர்ந்த பலனோ உலகத்தார் கருதும் எந்த பலனோ நிச்சயமாக வராது. அதாவது நம்ம வந்து இந்த செல்பிஷ் அந்த இதுக்கு வேண்டி அதை செய்யற சமயத்துல பிரச்சனையை பிற நோக்கில் காண வேண்டும் சொல்றது. நாம எல்லாம் அதை காண வேண்டும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டோம். விஜய் மருத்துவத்துல பிற நோக்கெல்லாம் கிடையாது, ஒரே நோக்குதான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வர சமயத்துல இந்த மேற்சொன்னவைய ஃபாலோ பண்ணினா, முதல்ல இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணினா ரிசல்ட் உடனே வரும். அதுக்கு யோசனை, அது எப்படி கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அவா சொல்ற மாதிரியே கேட்கறது, எப்படி ஒய்ஃப் அதிகாரம் பண்ணாம ஹஸ்பண்ட் அதிகாரம் பண்ணாம இருக்கிறது, இப்படி எல்லாம் யோசனை செய்தான், ஒண்ணு வராதுன்னு எழுதுற. ஏன் வருது? நம்மளால அந்த உண்மையை ஏத்துக்க முடியல. அந்த உண்மையை ஏத்துக்கிறது தான் சிந்தனை. நீங்க பாத்தீங்கன்னா அந்த உண்மையை உண்மையா ஏத்துட்டாலே விஷயம் நடந்துடும். அதை நீங்க ஃபாலோ எல்லாம் அப்புறம் பண்ணினா போதும். ஆனா ஏத்துக்கிறதே கஷ்டம், ஏத்துக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் என்ன, அதை ஏதோ ஒரு இடத்துல ஏத்துக்கலாம் கர்மான்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல. எல்லா இடத்துலயும் இவா சொல்றதே கேட்டுட்டுதான் அப்புறம் நான் எங்க எது என்ன இருக்கு இல்லையா. இப்ப நானே போயிடுவேன், எல்லாத்துக்கும் எச்சுவேண்ணா. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எச்சு சொல்ல வேண்டாம். மதருக்கு எச்சு சொன்னா எல்லாரும் எச்சு சொல்லுவாங்க. நாம செய்யறதில்ல. பெண்ணுக்கு திருமணம் செய்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி வருங்கிறத சொல்றோம். பெண்ணுக்கு திருமணம் செய்து மாப்பிள்ளையை வீட்டோடு வைத்துக் கொண்டால் குடும்பம் விருத்திக்கு வராது. பெண்ணுக்கும் கஷ்டம், தகப்பனாருக்கும் கஷ்டம் என்பது பரம்பரை விவேகம். இப்ப நம்ம சொசைட்டில எல்லாம் அந்த மாதிரி பொண்ணுனா கல்யாணம் செஞ்சு அடுத்த வீட்டுக்கு போனோம், பையனா கல்யாணம் பண்ணி கொண்டு வரணும் பொண்ண. அதனாலதான் அந்த மருமகளுக்கு பெயர் மாற்று பெண். நம்ம அதை மாட்டு பொண்ணா, பெண்ணு தன் வீட்டுல பொண் போய் மாற்றா இன்னொரு பொண் நம்ம வீட்டுக்கு வருது, மாற்றாக வர பெண் அவள். அப்ப அந்த அவங்கள பெண்ணா ட்ரீட் பண்ணணும்ங்கிறதுனா நம்ம சொசைட்டி முதல்ல இருந்தே நம்ம ட்ரெடிஷன்ல பரம்பரையா அதான் ஃபாலோ பண்றோம். ஆனா இதை மீறி செயல் செய்பவர்கள் அநேகர். ஒரு சிறு தொழில் அதிபர் இதை செய்தார். மருமகனை வீட்டிலே வச்சிருந்தார், வீட்டு மாப்பிள்ள. மருமகனுக்கு மாப்பிள்ளை என்று பெயர் ஆயிற்று. ஒருத்தருமே அவரை பெயர் பேச மாட்டார். மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளை இருக்கணும், மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறார். அவர் பெயர் எவருக்குமே தெரியாது. அவர் எந்த வியாபாரத்தில் உட்கார்ந்தாலும் அது திவால் ஆயிற்று. தொழிலதிபர் மகன் தருதலையானான். 15 வருஷத்திற்கு பின் தகப்பனார் நிலைமையும் மிகவும் மோசமாயிற்று. மாப்பிள்ளையை கூப்பிட்டு வெளியே போ என்று விரட்ட வேண்டியதாயிற்று. காரணம், எங்க ஒரு, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை தப்பா பயன்படுத்தினா எப்படி வரும் தான் இதுல சொல்ற. அவளை அவள் அங்கங்க வச்சிருந்தானே அவாவா அவளோட இடத்துல. அதே மாதிரி குழந்தைகளை ஆனாலும் இப்ப நம்மளுக்கு குழந்தைகள்னா அவாவா அவளோட இடத்துல நல்லா இருக்கணும், அதைதான் நம்ம சொல்லணுமே தவிர நம்ம கூட இருக்கணும், நம்மளே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறது அது அவளுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். ஆனா இன்னைக்கு வந்து சொசைட்டி எல்லாருமே இண்டிபெண்டா போயிடுவோம். இண்டிபெண்டா போறதுல வந்து அதுல ஒரு கஷ்டம் இருக்குன்னா அன்பே இல்லாம போயிட்டு அது வந்து தப்பான இடம். அவர் என்ன சொல்றோம், லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்கணும், அன்பை காட்டணும். பாசத்தை விட்டு அன்பா இருந்து எங்க இருந்தாலும் அந்த அன்பு இருக்கும் இல்லையா. கூட போய் சேர்ந்து இருந்தாலும் அன்புன்னு இல்லை. இப்ப ஒருத்தர் நம்ம நினைக்கிறோம்னா அவர்கிட்ட போய் என்னைக்கு பேசிட்டு இருக்க வேண்டாம். என்னைக்கோ இருந்தா பேசாம இருந்தா கூட என்னைக்கோ ஒரு சமயத்துல அவளை நினைக்கிறதே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அது வந்து குடும்பத்துல மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆனாலும் எந்த ரிலேஷன்ஷிப்ல ஆனாலும் அதை நம்ம வச்சுக்க முடியும், ஃபாலோ பண்ண முடியும். ஆனா அதுக்கு வந்து சில சட்டங்கள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் கணவனை அதிகாரம் செய்யும் மனைவியும் தந்திரத்தை பயன்படுத்துவரும் இப்படி கெட்டு போவதை நாம் பார்ப்பதில்லையே என நினைக்கலாம். இதை சொல்றாரு, அப்ப இதையே இதையே அவர் கெட்டு போ, இதெல்லாம் நம்ம பார்க்கலையே. எல்லா வீட்லயும் கணவனுக்கு அதிகாரம் தானே பண்றாங்க, அவங்க எல்லாம் கெட்டா போயிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வரலாம். இவர்கள் தங்களை ஒத்தவர்கள், தங்களை போன்ற பழக்கம் இல்லாதவரை பார்த்தால் அவர்களுக்கு வந்த செல்வாக்கு வசதி இவர்களுக்கு வந்திருக்காது. நம்ம அதெல்லாம் கம்பேரே பண்ணிக்கிறது இல்ல. நம்ம வீட்டு குடும்பம் நம்ம வீட்டுல இப்படிதான், ஹஸ்பண்ட் அதிகாரம் பண்ணி தான் பழக்கம் இது வச்சிருக்கோம். ஆனா நம்மளோட லெவல்ல ஒரு ஃபேமிலி எடுத்து பார்த்தா அவ எப்படி இருக்குன்னு பார்த்தா அவ குடும்பத்துக்கு வந்திருக்கிற அதிகம் அந்தஸ்தும் இந்த அதிகாரம் பண்ற இடத்துல வந்திருக்காரு. இந்த மாப்பிள்ளை வச்சிருந்ததுக்கு நிவாராச்சுன்னு எழுதுவாரு, இதுக்கே வரலன்னு மட்டும் கேள்வி கேட்பான்னு அப்பா முதலே அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இது கேள்வி கேட்பாங்க, ஏன்னா அவளுக்கு இந்த பழக்கம் இல்லை, அவளுக்கு இந்த அதிகாரம் செய்யற பழக்கம் இல்லை. அதிகாரம்ங்கிறதே ஈகோவோட வெளிப்பாடு இல்லையா? அதிகாரம் பண்ற இடத்துல வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டே வராது. அதிகாரம் அதிகாரம் வந்து சாதிக்காது, அன்புதான் சாதிக்கும்னு எழுதுற அதிகாரத்தால. அப்ப கேட்கலாம், அதிகாரத்தால சாதிக்காதுன்னா இப்ப ஒரு ஆபீஸ்ல ஒரு இடத்துல எல்லாம் ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர்ல நம்ம வந்து அதுக்கு என்ன எழுதியிருக்காருப்பா? அதிகாரம் சாதிக்கும், ஆனா எப்ப சாதிக்கும், அந்த அதிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு சட்டம் இருக்கு. அதுக்கும் அடுத்த வார திட்டத்துக்கோ மட்டம் பண்ணறதுக்கோ இல்ல அதிகாரம். ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துறதுக்கு, இப்ப ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு செட்டப் கொண்டு வர்றதுக்கு ஒரு அதிகாரம் சாதிக்கும், ஆனா அது அடுத்த வார மட்டம் பண்றதுக்கு அந்த அதிகாரம் சாதிக்காது, அது தொந்தரவு கொண்டு வரும். ஏன்னா சுமூகம் தான் பேச நிர்ணயிக்கல, அது தொந்தரவு தான் கொண்டு வரும். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து 10 to 10 நம்ம போட்டிருக்கோம், இந்த 10 to 10:30, 10:00, 9:55 இங்க இருக்கணும், டோர் க்ளோஸ் ஆயிடணும்னு நம்ம ஒரு ரூல் வச்சிருக்கோம். அப்ப வந்து ஒருத்தர் வந்து 10 மணிக்கு என்ன விடலைன்னு சத்தம் போட்டா அது நியாயமான கோபமும் இதோ இல்லை. அப்போ வந்து ஆர்கனைசேஷன் அதுக்கு ஸ்டெப் எடுத்துதான் தீரணும். இதுதான் ரூல், இந்த ரூலை ஃபாலோ பண்ணமானாதான் இதுக்குள்ள வர முடியும். ஆபீஸ் 10 மணிக்கு, ஆபீசர் வந்து 10:30 வரப்பட்டாலும் வந்து இன்னொன்னு லைன் போடாம 10 நாளைக்கு விட்டா ஆபீஸே காலியா இருக்கும். அப்ப அந்த ரூல்ஸை எப்படி ரெகுலேட் பண்ணணும், எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி செலுத்தணும்ங்கிறது. அப்போ அந்த பழக்கம் இல்லாதவங்களை பார்த்தா அவளுக்கு வந்து செல்வாக்கு வந்திருக்காதுங்கிற அதிகாரம் பண்ணப்பட்டவர்கள் அடுத்த கட்ட பயனை அவர்கள் இழந்திருப்பார்கள். நம்மளுக்கு அதெல்லாம் கண்ணில படாது. என்ன நம்ம வந்து நம்மளை சுத்தி என்ன நடக்கிறதுன்னு கான்சியஸா இருந்தாதான் நமக்கு தெரியும், எப்படி வந்தாங்க, என்ன மாதிரி இருக்காங்க, எப்படி வருது, இதெல்லாம் நம்ம பொறாமைனால இல்ல, அந்த சந்தோஷத்துல அதுல கான்சியஸ் ஆனாதான் நம்மளுக்கு அது புரியும். பேங்கில் ஏஜென்டாக போனவர் மனைவி பெருநகரங்களில் இருந்தாலும், பெரிய படிப்பு படித்திருந்தாலும், கிராமத்து பெண்கள் போல அடக்க உணர்வு அதிகமானவராக காணப்பட்டார். இவருக்கு தொடர்ந்து வந்த ப்ரமோஷனை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இந்த சிறு வயதில் இவ்வளவு பெரிய உத்தியோகமா என்று நினைத்தனர். அவர்கள் எல்லோரும் மேலும் ஆச்சரியப்படும்படி அவர் சேர்மேன் ஆனார். கணவனை அதிகாரம் செய்தவர்கள் இது போன்ற பலன்களை இழந்ததை அறியார். அதனால அடக்கமான மனைவியுடைய ஏஜென்ட்கள் எல்லாம் சேர்மேன் ஆகி விடுவார் என்பதில்லை. அதே புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா அதையே பிடிச்சுண்டு அவரோட ஹஸ்பண்ட் சேர்மேன் ஆனார், நான் அடங்கி இருக்கேன். கணவனுக்கு மனைவி அடங்கினால் குடும்பம் முன்னேறும் என்பது உண்மை. சேர்மன் ஆகணும் போகிற நிச்சயமா அந்த குடும்பத்துக்கு உண்டு. இந்த சேர்மன் ஆன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு கணவன் எல்லாரும் அடங்கிட்டானே எங்க ஹஸ்பண்ட் சேர்மன் ஆகணும்னா முடியாதுல்ல, அதுவும் அதற்கிட்ட உண்மை அது முடியும். மேலதிகாரியை கைக்குள் வைக்க நினைப்பவர்கள் முக்கால் வயசு பேர் வீட்டில் தம்பிக்கும் மனைவிக்கும் அடங்கி இருப்பார்கள். இது நாம பிராக்டிக்கலா ஆபீசர்ஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா. எங்க ஆபீஸ்ல தான் வந்து ஆபீஸ்ல உள்ள ஆபீசர் வந்து கீழ் ஆள்கிட்ட சத்தம் போட்டா அவெல்லாம் சொல்லுவா, இவன் வீட்டுல அடங்கி அதனால இங்க வந்து நம்மள திட்ட வந்திருக்கான். அவன் அதை விட இதா சொல்லுவா, ஒய்ஃப கண்ட்ரோல் பண்ண முடியல இவனுக்கு, அங்க இங்க வந்து நம்மள எல்லாம் திட்டுறான்னு லேடிஸ் எல்லாம் சொல்லுவோம். ஆபீஸ்ல இதை நல்ல நம்ம பாக்கலாம். அதுக்கு அதான் உண்மை, ஏதோ ஒரு இடத்துல அடங்கி போறதுனால இங்க வந்து அந்த கண்ட்ரோல். அடுத்தவர் கண்ணோட்டத்தில் பிரச்சனையை அனுப்புபவர் அவர் உள்ள நிலையில் இருந்து அவரை போன்றவர்கள் இதுவரை எவ்வளவு உயர்ந்துள்ளார்களோ அந்த அளவுக்கு உயர்வார்கள். அதர்மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்த்தா, அதர்மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வேலை செய்தோம்னா அந்த அதுக்கு வந்து பெரிய ரிசல்ட் பெருசு, ப்ராஸ்பெரிட்டி லெவல் பெருசு. தந்திர யுக்திகளை பயன்படுத்துபவர் முதலில் ஜெயிப்பது போல் தெரிந்தாலும் சில ஆண்டுகளுக்கு பின் எனக்கு எதுவும் கூடி வரவில்லை, எதுவும் தலைகீழ் பயனை தருகிறது, என் மனைவி காளி ஆட்டம் ஆடுகிறாள், எனக்கு பிறந்தது போல் பிள்ளைகள் எதிர்க்கும் பிறக்க கூடாது என்றெல்லாம் சொல்லும் அளவுக்கு வாழ்க்கையை கண்டோம். அதாவது இந்த ஷூடுனஸ், அப்புறம் அந்த தந்திரம், தந்திரமா சாமர்த்தியமா சாதுரியமா நம்ம ஜெயிச்சுக்கிறது, ஜெயித்த மாதிரி இருக்கும், அவ ஜெயிச்சுட்டான்னு போவோம். ஆனா அவ லைஃப் வந்து இவ்வளவு மோசமா இருக்கும்னு எழுதுறது இல்ல. நம்ம வாட்ச் பண்ணி அதை பார்த்தோம்னா அந்த மாதிரி. ஆனா அவளுக்கு இப்ப மலர் கிட்ட வர சமயத்துல வந்து மாறிடும். அவளும் மலர் கிட்ட வந்து அந்த விஷயங்களை புரிஞ்சுட்டு அவ வந்து அந்த பிரின்சிபிள புரிஞ்சுட்டு மதரை ஏத்துட்டு மாறினால்னா அவளுக்கும் அந்த வாழ்க்கைக்கு வந்து வழி வரும். லைஃப் டிவைனே இது போன்ற தத்துவம். மனம் ஜடத்தை நிர்ணயிக்கிறது. ஜடங்கிறது பொருள். பொருள் மனதை நிர்ணயிக்க இல்லை என்பதை நூலின் மைய கருத்தாக பகவான் எழுதியிருக்கிறார். தத்துவம் அது. அதனால் நம் வீட்டில் தொழில் அந்த தத்துவம் எப்படி செயல்படுகிறது என்பதை சிறு விளக்கமாக இந்த மேற்சொன்ன மூன்று கருத்துக்களில் விளக்கி இருக்கிறேன்னு அப்பா எழுதியிருக்கார். அதாவது அந்த பிரின்சிபிள் வந்து நம்ம லைஃப்ல எப்படி அது எப்படி ஆன்மா நிர்ணயிக்கணும், மனசுக்கு வரக்கூடிய மனசுல வந்து திருப்பி அந்த மனசுக்கு வந்து ஆன்மா நிர்ணயிக்கணும். அது இருந்தா எப்படி அந்த கருத்துல நம்ம எப்படி அதில் உள்ள உண்மையை ஏத்துக்கணும், அந்த உண்மையை ஏத்துந்தா நம்ம எப்படி சரித்திர ராசியிலேருந்து அதிர்ஷ்ட ராசிக்கு வர முடியும்ங்கிறத மேலுள்ள அந்த இதுவைதான். அதுக்கு வந்து பிரின்சிபிள் வந்து இந்த ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸ் நம்ம மாற்றணும், வேல்யூஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ற சமயத்துல அந்த விஷயங்கள் வந்து மாறுறது. அது அந்த ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸ் நம்மளுக்கு மாற்ற முடியாததுனாலதான் லைஃப் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அந்த செக் வச்சு வச்சு இப்ப வந்து பார்த்தா வந்து ப்ரேயர் பலிக்கலைன்னு சொன்னா ப்ரேயர் பலிக்கிறது இல்ல, அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த சித்துக்கு வர இடம் நிற்கும். அதை மாத்தாம அந்த ப்ரேயர் ரிசல்ட்ட கொண்டு வரது இல்ல. இது என்னதுன்னு புரிஞ்சுட்டா அந்த இடத்துல அந்த நிமிஷம் அந்த விஷயம் மாறுறது. அப்புறம் நீங்க 3 மணிக்கோ 4 மணிக்கோ ப்ரேயரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம அந்த விஷயம் மாறிடும். புரியுதா? இப்ப டார்த்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின அந்த நிமிஷம் அதுக்கு அவன் போற வேண்டிய வே வந்து எவ்வளவு இருந்தது, எவ்வளவு தூரம் போக வேண்டி வந்தது. நான் பெரிய மனுஷன், இந்த கிராமத்துல எல்லாம் மட்டமான ஜனங்கள், இவாளெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எந்த பொம்பளை வேணாலும் என்ன வந்து கட்டிட்டு வா இவன் நினைச்சான். சாதாரண ஒரு கிராமத்து பொண்ணு 50 இவனை போட்டு வளர்ந்த. அப்ப லைஃப் எங்க இருக்கு, லைஃப் எங்க வந்து கொண்டு விடுறது இல்ல நம்மள, அந்த மாதிரி கொண்டு விட்டுருது. அப்ப இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. தாசி அப்படிதானே பண்றான். எலிசபெத்துக்கு தன் குடும்பம் மட்டம்னு புரியறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? அந்த அம்மாவோட பொண்ணுதானே, அந்த மட்டம்னு புரியறதுக்கு ஒரு டார்த்தி வந்து சொல்ல வேண்டி இருக்கு. அந்த பார்ட்டியில அவன் அம்மா நடந்துக்கிற விஷயத்த பார்த்தாலே மட்டம்னு புரியும். ஆனா அது அம்மாவோட அதே கான்சியஸ் அவளுக்கு இருக்கிறதுனால நம்ம நம்ம ஜனங்கள் எல்லாம் நம்மளுக்கு மட்டமாவே தெரியாது, நாமளே மட்டமா இருக்கும். அதனால அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேறால பாக்கறதா இவெல்லாம் எப்போ கல்ச்சரா பாக்கறதா வெக்கமா இருக்கு. அதுக்கு வெக்கப்படணும்ங்கிற வெக்கப்பட்டா நம்ம நம்மளுக்கு சாப விமோசனம். ஆனா நம்ம அதை வெக்கப்பட மாட்டோம், பொறாம கொடுக்கும். அதுக்கும் ஒரு சாக்கு சொல்லிடுவோம், அதெல்லாம் அவளுக்கு பணம் அந்தஸ்து எல்லாம் இருக்கு அதனால அப்படி இருக்காங்க. ஒரு அப்படி இல்லை, எந்த விஷயம் நம்மளுக்கு தெரியா இல்லையோ அதுக்கு வேக்கப்படும், அசிங்கப்படும். எப்படி அசிங்கப்பட்ட உடனே அந்த விஷயம் மாறுறதுங்கிறத பிஎன்பி வழி சொல்றாரு. இங்க அடுத்தது, விலங்கு தன் உணவை தேட வேண்டும், தேடால் பட்டினி கிடந்து இறந்து விடும். மனிதனுக்கு குடும்பம் உண்டு, குடும்பத்தில் அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்பது பொதுவானாலும் வேலை செய்யாதவனுக்கும் குடும்பம் சாப்பாடு கொடுக்கும். ஒருத்தர் வேலை செய்யலன்னு குடும்பம் வந்து சாப்பாடு பண்ணாமல் அவனை சாக விட மாட்டார்கள். மனிதன் முன்னேறி குடும்பத்தை ஏற்படுத்தினால் அதில் சோம்பேறி வேலை செய்யாமல் சாப்பிட முடியும். சில வீடுகளை ஒருத்தர் சம்பாதிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம், சில ஆளுகள் அதுக்கு கேட்டுக்கவும் மாட்டான். அந்த மாதிரி குடும்பங்கள் நிறைய இருக்கு. அதுதான் அவ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வரும். மனித வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு உயர்வும் தாழ்ந்தவனுக்கும் ஒரு தவறான சந்தர்ப்பத்தை அளிக்கிறது. இப்ப குடும்பத்துல ஒருத்தரும் கேள்வி கேட்கல, ஏதோ சம்பாதிக்கிறா, சாப்பாடு போடுறா, இவனுக்கு சாப்பிடணும் ஒர்க் பண்ணணும்ங்கிற ஒரு சந்தர்ப்பமே இல்லைன்னா அது அவனுக்கு தவறான சந்தர்ப்பம் இல்லையா? சும்மா உட்காந்தா எனக்கு சாப்பாடு கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டு சும்மா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை உயர்ந்தவன் ஏற்பதில்லை. கீழான மட்டமானவா தான் அதை என்ஜாய் பண்ணிட்டு நாலு நாளைக்கு சாப்பாடு சும்மா கிடைக்கிறதுமோ இல்லையா? இதை உயர்ந்தவன் ஏற்பதில்லை, விலங்கு சேமிப்பதில்லை, மனிதன் சேமித்தால் ஒருவன் திருடும் வாய்ப்புண்டு. சேமிப்பு இருக்கனால திருடத்தின் வாய்ப்புண்டு. நிர்வாகம் வாழ்க்கையை முன்னேற்றும், ஆர்கனைசேஷன் வேணும், அப்ப அந்த திருடு வராது. இப்போ ஒரு ஏதாவது ஒரு கடை இது எல்லாம் இருக்கு, அதை வந்து நிர்வாகம் பண்ணும். வீடே ஆனாலும் கீயா போய் பீரோல வச்சுட்டு போனா திருடு தனியே போகும். அதுக்கு குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்கு தனி திறமை வேணும், இல்லையானா குடும்பம் குடும்பமா இருக்காது. எல்லாரும் காலம்பரம் போறோம், வீட்டுக்கு வர்றோம், சாப்பிடுறோம், நாங்க வந்து குடும்பம் இல்லை. அந்த குடும்பத்தை பத்தி அவர் பேசல. நிர்வாகத்தில் மேலதிகாரி கீழ் அதிகாரி என்பது உண்டு. கெட்டிக்காரன் மேலதிகாரியை கைக்குள் போடுவார். தாவரங்களுக்குள் திருமணம் இல்லை. திருமணத்தில் கணவனுக்கு அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. மனைவி கணவனை அடக்குவதுண்டு. வசதியை ஏற்படுத்தினால் உரிமை எழும். உரிமை இல்லாதவன் பிறர் உரிமையை அடைய முயல்வதுண்டு. இவற்றை சாதிக்க தந்திரம் யுக்திகள் பயன்படும். இது என்னது சொல்லனா, இந்த தந்திரம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தந்தப்பை ஏன்னா, இப்ப ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிக்கிறார், எல்லாரும் சாப்பிடுறான்னா, ஒருத்தன் ஒரு வேலைக்கும் போகாம வீட்டுல இது மாதிரி சுத்திட்டு இருந்தாலும் அவனு விட்டுருவாது குடும்பம், அவனுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்திட்டு இருக்கும். ஆனா அவனோட ப்ரோக்ரஸுக்கு அது எவ்வளவு தடைங்கிறதே அவனுக்கு புரியாது. அப்ப தவறானவர்களுக்கும் லைஃப் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அவன் வந்து அந்த தந்திரத்தை யூஸ் பண்ணியே வாழ்ந்துட்டு இருப்பான், ஆனா அவனுக்கு வாழ்க்கையே இருக்காது. குடும்பம் போறது வரை போகும், அதுக்கப்புறம் போகாது இல்லையா? அதனால ஆட்டோமேட்டிக் ஆர்கனைசேஷன் குடும்பத்துக்கு வேணாம் இல்லையா? குடும்பம்னா ஒய்ஃபு ஹஸ்பண்ட், குழந்தைகள்னா குழந்தைகள் டைமுக்கு படிக்கணும், குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பணும், திருமணம் பண்ணணும்ங்கிற ஒரு சிஸ்டமே நம்மளுக்கு குடும்பத்துக்கு இருக்கு. அந்த சிஸ்டம் இல்லையானா குடும்பமா அது வாழாது, அவளுக்கு ஒத்துருக்குமே ப்ரோக்ரஸ் இருக்காது. அவாவா அவளோட டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி படிப்பாங்க. செல்ஃபிஷாவே இருந்தாலும் குடும்பம் உயர்த்தறது, செல்ஃப்லெஸ்ஸா குடும்பம் வந்து மனுஷனுக்கு ப்ரோக்ரஸ் கொடுக்கறது, அதுல வந்து தந்திர யுக்திகளுக்கு எல்லாம் இடம் இல்லை. அதுதான் விலங்கு மாதிரி நம்ம இல்லாததுக்கு காரணம் அதுதான். அதே சமயத்துல அந்த உரிமை இல்லாத இடத்துல உரிமையை நம்ம எடுத்துட்டோம்னா, இப்ப ஒரு ஆபீஸ்ல இருக்காரு, அவர் சம்பாதிக்கிறோம், எல்லாரும் பார்க்க முடியும், அவருக்கு தெரியற மாதிரி எல்லாருக்கும் வராது இல்லையா? அப்ப அந்த உரிமை இல்லாத தந்திர யுக்தி மூலம் செயல்பட்டா அதுக்கு வந்து லைஃப் கெட்டு போயிடும். மனித வாழ்வு மலை போன்றது, அதில் லட்சியம் சிகரமானது. சிகரம் சிறு பகுதி. ஒரு சிகரத்தை ஏற்படுத்த பீடத்திலிருந்து பெரிய மலை எழுகிறது. அது காட்டாலும் விளங்காலும் நிறைய பெற்றுள்ளது. பூமிக்கு கீழே மலை நெடுக வளர்ந்து போகிறது. நாம் லட்சியத்தை மட்டும் நினைத்தால் அது சிகரத்திற்கு ஒப்பாகும். மனித வாழ்வு சக்தி நிறைந்தது. வாழ்வு ஒன்றிருப்பது நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. எப்படி காற்று கண்ணுக்கு தெரிவதில்லை அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இருப்பதை உணர்வால் அறிகிறோம். காற்றில் ஆகர்ஷணமும் மின்சாரமும் காந்த சக்தியும் ஆக்சிஜனும் இருப்பதாக விஞ்ஞானி சொல்வதை நாம் காண்பதில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்கிறோம். வாழ்வு என்று ஒன்று இறப்பதாக நாம் நினைப்பதில்லை. நினைத்தால் அது தெரிவதில்லை, அறிவுக்கும் புலப்படுவதில்லை. கர்மம் அதன் மூலம் செயல்படுகிறது, அதை நாம் நம்புகிறோம். தாவரங்களுக்கும் விலங்குக்கும் நமக்கும் உயிர் இருப்பதே போல் வாழ்வுக்கும் உயிருண்டு. அந்த வாழ்வுன்னு ஒன்று இருக்கு, அது லைஃப் எனர்ஜின்னு எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அது பல சட்டங்கள் மூலம் செயல்படுகிறது. அதற்கு உயிர் அளிப்பது பொய். அதன் குணங்கள் பொறாமை, தந்திரம், சந்தேகம் போன்றது, தாழ்ந்த குணங்கள். அதாவது நம்மளுக்கு வாழ்க்கை ஏன் இந்த தப்பு நடந்தது, இப்ப கர்மம் செயல்படுறதுனா எப்படி செயல்படுது, நம்ம தாழ்ந்த குணங்கள் எங்கே ஒரு இடத்துல செயல்படுறதுதான் அது வழிதான். அதுக்கு ஒரு ஃபைனல்ஸ் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு ஆபீஸ்ல ப்ரமோஷன் வரப்போறது, ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போறது, நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய நல்லது வரப்போறதுங்கிற சமயத்துல நம்மளோட அவசரமான ஒரு குணம் அங்க போய் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அந்த அவசரம்ங்கிற தாழ்ந்த குணம் அந்த பெரிய விஷயத்த கெடுக்கும். அந்த பெரிய விஷயத்த கெடுக்கிற சமயத்துல நம்மளோட தரித்திரம்ங்கிற அந்த கர்மம் வந்து அங்க செயல்படும். மலர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிர்ஷ்டம் வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வருது. அதை வந்து எங்கள் குடும்பம் புத்தகத்துல வந்து அவ்வளவு அழகா அவர் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்படி பெரிய அதிர்ஷ்டம் வரும் சமயத்துல ஒவ்வொருத்தரும் பேசுற டிஃபரண்ட் லாங்குவேஜ் பாஷை நம்ம இருக்கணும். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். எப்போதும் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுட்டே இருக்கு கேலி. அப்போ இப்ப வாழ்க்கைக்கு வந்து உயிர் உண்டுங்கிறார், வாழ்க்கைக்கு உணர்வு உண்டு. இந்த மாதிரி நம்ம கேலி பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல இப்படி வரும் நல்லதுக்கு அது வந்து தடை பண்ணறது. அப்ப நம்மளுக்கு விதின்னு நம்ம பேசுவோம். அந்த விதிக்கு நாம வந்து உயிர் ஊட்டுறதுனாலதான் அது செயல்படுறது. கர்மத்துக்கு உயிர் கொடுக்கிறோம் அந்த கேலி வழி. அதே ஒரு நல்ல நல்லதா நினைச்சா எப்படி நடக்கிறதுங்கிறதையும் வாழ்க்கையில பாக்குறோம். ஆனா வாழ்க்கைக்கு அந்த உயிர் இருக்குங்கிறதே அந்த உயிர் வந்து இந்த பொய்யான அந்த குணங்கள் இந்த தந்திரமான குணங்களாக அந்த கர்மத்தை. ஏன்னா மதர்கிட்ட வந்து கர்மம் இல்லைன்னு சொல்ற சமயத்திலையும் இந்த குணங்களா செயல்படுற சமயத்துல நாம என்ன செய்யறோம், வாழ்வுக்கு கட்டுப்பட்டு விடுறோம். பொறாமைங்கிற குணம் எல்லாம் ஃபாலோ பண்ணத்த வாழ்க்கையோட குணங்களா அதுக்கு பின்பற்றினால் நாம் வாழ்வுக்கு கட்டுப்படுவோம். எதிரான உயர்ந்த குணங்களை பின்பற்றினால் வாழ்வு வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணாதானா, வாழ்க்கைக்கு ஒரு எனர்ஜி இருக்கு அது சப்போர்ட் பண்ணாது. எதிர்க்கும் எதிர்ப்பை மீறி நாம் வென்றால் வாழ்வு நமக்கு கட்டுப்படும். ஏன்னா வாழ்க்கையை நம்மளுக்கு கட்டுப்பட வைக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா வாழ்க்கையோட சட்டம் அதுதான். ஆனா வந்து வாழ்வு நம்மளுக்கு கட்டுப்படும். ஆனா அந்த தந்திரத்துகள் அந்த மாதிரி குணங்களை நாம ஃபாலோ பண்ண கூடாது. நல்ல குணங்கள் வந்ததுனால் அந்த உயர்ந்த குணங்களை பின்பற்றும் சமயத்துல. இப்ப ஒரு வீட்டுல வந்து அஞ்சு மருமகள் இருக்காங்க. ஒரு மருமகள் ரொம்ப நல்ல மருமகள், அடக்கமா இருக்கா, குடும்பத்துக்கு வேண்டி எல்லாம் செய்யறாங்க எல்லாம் செய்யறாங்க. மீதி நாலு பேரும் அப்படி இல்லைன்னா இந்த நாம் மூத்த மருமகளுக்கு யாரும் கிரீடம் வச்சு தாக்க மாட்டாது. வாழ்வு இந்த மருமகளை மாதிரி தங்கமான மருமகள் உண்டா யாரும் கேட்க மாட்டாங்க. இது வாயில புத்தி, இதுக்கு புத்தி இல்ல, இது அசடா இருக்கு, இது சொல்லுவோம். வாழ்க்கையோட சட்டம் அதுதான். வாழ்க்கையை பண்ண ஆனால் அந்த மருமகள் அன்னையந்தரானால் அந்த நல்ல குணங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். அந்த நல்ல குணங்களுக்கு வாழ்வு கட்டுப்படும். அந்த வாழ்வை நமக்கு கட்டுப்படும். சாதாரணமா அந்த மாதிரி லைஃப்ல வந்து அதனாலதான் ஹரிச்சந்திரனோட உண்மையோ ஃபெயில் ஆனதுக்கு காரணம் ஏன் அவளும் உண்மைதானே பேசினா. மதர் வந்து உண்மையை பத்தி சொல்றா, அவ உண்மை பேசினா காரணம் அதுதான். அது வாழ்வோடு சத்தம், அவ மனசோடு வாழ்க்கையில இருந்தா. இங்க வந்து பகவான் சத்திய தேவிய சக்திக்கு பத்தி பேசுறாரு. அதனால நம்ம மனசை தாண்டின நிலையில போனோங்கிறார். ஆன்மாவால செயல்படணும்ங்கிறாரு. அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு சமயத்துல நல்ல குணமும் விளக்குங்கிறது அடுத்த இதுல வரும். ஆனா இப்ப வந்து நம்ம வந்து அந்த அந்த குணத்தை மாத்தி அந்த குணத்தை மாத்தினா ஒரு லெவல் சிட்டுக்கு வரும். கூலிக்காரர்லேருந்து மேய்ச்சிருக்கோம். புரியுதா? அந்த வாழ்க்கை நமக்கு கட்டுப்படும் என்றால் அது மனிதனுக்கு பெரிய வெற்றி. அந்த வெற்றியை நம்ம வந்து நம்மளுக்கு வரணுமானால் மனிதத்தை கடைபிடிக்க கூடாது. பொருள் ஜடம் நிர்ணயிக்க கூடாது. ஆன்மா ஜடத்தை நிர்ணயிக்க வேண்டும், ஜடம் ஆன்மாவை நிர்ணயிக்க கூடாது. இவ்வளவு நாளை பேசினதுல வந்து ஆன்மா ஜடத்தை நிர்ணயிக்க வேண்டும், ஜடம் ஆன்மாவை நிர்ணயிக்க கூடாது. ஏன்னா நாம ஜடமான வாழ்வு வாழணும். ஜடம் தான் நிர்ணயிக்கிறது. அது ஆன்மாவுக்கு கொடுக்கற சமயத்துல ஆன்மாவுக்கு கொடுக்கறதுங்கிறது நாம மதர்கிட்ட அந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி மதர்கிட்ட கொடுக்கற சமயத்துல அந்த விஷயம் வந்து வாழ்க்கை கட்டுப்படுறது. நம்ம பாக்குறோம் அத எல்லா. இப்ப ஒரு இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறோம், எல்லாருக்கும் கான்ட்ராக்டர் வந்து தகர்றாரு. நம்ம விஷயத்துல சலாம் போடுறார். ஏன் எனக்கு சலாம் போடணும்? நமக்கு சலாம் போடல, அந்த சட்டத்துக்கு அவர் கட்டுப்படுறாரு. அந்த மதருக்கு அது கட்டுப்படுது. நாம ஆன்மாவால் அந்த வேலையை செய்யறதுனால வர சட்டம். நாம வந்து அவருக்கு அவரை பெரியவன் சொன்னா வச்சோம் அதை நம்மளுக்கு செய்யறது மதர் மதர்ங்கிறது நம்ம நம்மளுக்குள்ள உள்ள அன்னை அந்த இடத்துல வர சமயத்துல அவர் நம்மளுக்கு சலாம் போடுவார் காரணம் வாழ்க்கையுடைய சட்டங்கள் அன்னை அன்பர்களுக்கு தேவையில்லை அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிற சட்டம் இங்க இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு சட்டத்துக்கு அப்புறம் நாம அதை அதுக்குதான் ஆன்மா ஜடத்தை நிர்ணயிக்க வேண்டும் ஆன்மா ஜடத்தை நிர்ணயிக்க மனைவி கணவன் பாசத்தை பயன்படுத்தி அவனை அதிகாரம் செய்யக்கூடாது அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான அன்பால கட்டுப்படணும் அந்த ட்ரிக்ஸ்ல போட்டாரு அதிகாரம் செய்யக்கூடாதுங்கிற டிசிப்ளினை எடுத்துக்கணுங்கிறார் தன் பேச்சை அதுக்கும் அடுத்தது நம்ம எப்படி அதை செய்ய முடியாதுங்கிறதுக்கு சொல்ல போறேன் தன் பேச்சை கணவன் கேட்பான் என்ற நிலையில் அவனை அதிகாரம் செய்யாமல் இருக்க மனைவிக்கு சுய கட்டுப்பாடு இப்ப நம்மளால ஒரு இடத்துல அதிகாரம் பண்ண முடியும்னா அந்த அதிகாரத்தை எப்படி செலுத்த முடியும் தானே பார்ப்போம் அது எப்படி நம்மளுக்கு இடம் பவர்ஃபுல்லான இடம் அதிகாரம் பண்ணி தள்ளிடலாமே இல்லையா அந்த அதிகாரம் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம லைஃப்ல வர மதரை விளக்கிட்டு நம்ம அதிர்ஷ்டத்தை விளக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அப்போ அவளுக்கு அந்த லட்சியம் வேண்டும் மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவது சரி கணவன் மனைவிக்கு கட்டுப்படுத்த தவறு என்பது லட்சியம் எனவே லட்சியம் அனப்பான்மை செல்ஃப் டிசிப்ளின் அப்ப நம்ம எல்லாம் சொசைட்டில எல்லாம் எல்லாரும் இப்படிதான் இருக்கா நம்ம மட்டும் என்ன இதெல்லாம் ஸ்பெஷல் நீ ஸ்பெஷலா இந்த லட்சியத்தை எடுத்துட்டா மதர் ஸ்பெஷலா இருப்பாங்க லைஃப் ஸ்பெஷலா இருக்கும் அடிப்படையை தலைகீழாக மாற்றும் அதாவது தலை திருவிரு மாற்றம் தலைகீழாக மாற்றும் ஜடம் ஆட்சி செய்யும் அடிப்படையில் ஆன்மா ஆட்சி செய்யும் அடிப்படையாக மாற்றும் இதை நிர்பந்தத்தால் செய்தால் ஆன்மாவின் ஆட்சி எழாது நாம எல்லாம் என்ன செய்வோம் மதர் சொல்லிருக்க நாம டிசிப்ளின் எடுத்துருவோம் இன்னைக்கு நாளைக்கு மாறிடுவோம் இப்படி எல்லாம் சொல்லுவோம் அதாவது அதுல அவர் என்ன சொல்ற தானே வழிய வந்து அந்த அதாவது நம்ம வந்து நிர்பந்தத்துக்கு வேண்டி அதனாலதான் நம்மளுக்கு லைஃப் நிறைய நிர்பந்தத்தை வைக்கிறது எங்க போய் காலில் விட வேண்டாமோ அங்க போய் விட வேண்டி விட்டுருவோம் ஏன்னா நம்ம லைஃபுக்கு கட்டுப்படி லைஃப் கூட போயிட்டு இருக்கோம் ஜடமான வாழ்க்கைய ஜடமா வாழ்ந்து இருக்கனால அங்க போய் அந்த நிர்பந்தத்தை கொண்டு வருது வாழ்க்கையில வர நம்மளோட ப்ராப்ளம் ஃபுல்லாவே அதனாலதான் அந்த இடத்துல வந்து நாம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போறதுனால நாம அங்க போய் கட்டுப்பட வேண்டியிருக்கோம் புரிஞ்சுட்டு நாம போனோம்னா நாமளே வலிய வாலண்டரி அதை வாலண்டியர் பண்ணி ஏத்துக்கணும் அதை நம்ம வாலண்டியர் பண்ணி நாமளே நம்மளுக்குள்ள போய் அனலைஸ் பண்ணி ஒரே நாளைக்கு ஒரே இதுதான் தலைகளை பார்க்க முடியாது ஏதோ ஒரு குணத்தையாவது ஒரு விஷயத்தையாவது எடுத்துட்டு அதே ஒரு டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி நம்ம செய்யற சமயத்துல நம்மளுக்கு அது வந்து லைஃப் ரெஸ்பான்ஸா வழிவிடுறது நிச்சயமா தெரியும் தானே செய்யும் பொழுது ஆன்மா விழிப்புறுகிறது வெளிவருகிறது அதன் ஆட்சி எழுகிறது ஆன்மா வெளிவந்து அதன் ஆட்சி எழுது அது வெளியில வரணும் ஆன்மா வெளியில வருதுதான் நம்மளோட பேஸ் வந்து இப்ப ஆன்மா வெளியில வருதுதான் நம்ம வந்து அதை ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல ஆனா நாம வந்து அதை விட்டுட்டு நம்ம தானே முக்கியமா இருக்கும் இல்லையா இப்ப ப்ராப்ளம் வந்துதான் மதர் பழிக்கணும்னு இல்ல ப்ராப்ளம் வந்து மதர் பழிக்கிறானா நிர்பந்தத்தினாலதான் நாம மதர் கிட்ட வரும் நாம மதர் கிட்ட வந்து கான்சன்ட்ரேட் பண்ணறதுக்கு உள்ள காரணமே அந்த நிர்பந்தம் தான் நிர்பந்தம் இல்லாம கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறார் அன்னைக்காக அன்னைங்கிறார் அந்த ஸ்பிரிட் ஆன்மா விழிப்புறுகிறது வெளிகிறது ஆன்மாவின் ஆட்சி செய்யறதுதான் பழக்கத்தை தலைகீழாக மாற்ற சட்டம் ஜடம் ஆட்சி செய்யணும் மனம் ஆட்சி செய்யணும் அது வந்து சித்திக்காக சட்டம் அந்த சட்டத்தை தலைகீழ மாத்துறதுதான் பரிணாமம் ரெவல்யூஷன் அந்த பரிணாமத்துக்கு தான் அவர் சொல்றது ஆன்மா விழிப்பெறுகிறது அதாவது ஆனந்தத்தை அனுபவிக்க வந்த பிரம்மம் ஜடமாக மாறி இருக்கும் பிரம்மம் ஜடத்தில் இருந்து பிரம்மமாக மாறுவதுதான் பிரம்மம் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறது வெளியாக வந்திருக்கு அது பிரம்மமாக மாறுற சமயத்துல அந்த ஆனந்தம் அப்போ ஆன்மாவின் ஆட்சி அங்கு எழவேண்டும் இத வந்து லைஃப்லதான் அவர் இப்ப ஏன்னா லைஃப் டிவைன் பிரின்சிபிள நாம லைஃபும் கூட பொறிச்சினாவா நம்மளுக்கு லைஃப் முடியும், லைஃப் டிவைன் முடியும். இப்ப இந்த இன்னைக்கு உள்ள ரெண்டு கருத்து, ஜடம் மனதை ஆட்சி செய்கிறது, மனம் ஜடத்தை ஆட்சி செய்கிறது, பெரிய உண்மை. இப்ப வந்து அதை விட ஜடத்தை ஆன்மா ஆட்சி செய்கிறது, அது மிகவும் பெரிய உண்மை. இப்ப ஆன்மா விழிப்புற வேண்டும், அதுதான் கான்சியஸ் ஆகிறது. ஆன்மா விழிப்பு தான் முக்கியம்னு எழுதுறாரு. அதுக்கு வந்து அதுக்கு முடிவுரையா இப்போ இந்த இவ்வளவு இந்த ரெண்டு பிரின்சிபிள் தான் ரெண்டு இது பார்த்திருக்கோம். இதுக்கு வந்து முடிவுரையா இந்த அப்பா எழுதி இருக்கிற இந்த பாயிண்ட சொல்லி இப்ப அதை வந்து நிறைவு செய்கிறேன். ஆன்மா முக்கியம் என்பவர் உடலையும் மனத்தையும் புறக்கணிப்பார். அதுக்கு வேண்டி நம்ம ஃப்ரீ ஆயிடணுமா, எல்லாத்தையும் உட்கொள்ளணுமா, அதுக்கு வேண்டி நம்ம வேலை செய்யக்கூடாதா, வீட்டுல உட்காண்டா அப்படியே இருந்துடலாமா, இந்த மாதிரி ஒரு புறக்கணிப்பார்னா அத வந்து நம்ம வந்து உடனே தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நம்ம வேலைகளை இன்னும் பெர்ஃபெக்டா, இப்ப உடலால செய்கிற வேலைய இன்னும் பெர்ஃபெக்டா, அதாவது ஜடத்தில் உள்ள தெய்வீகம்னு எழுதியிருக்க, அந்த இதை புறக்கணிக்கிற சமயத்துல அந்த தெய்வீகம் வெளியில வர மாதிரி இருக்கும். அந்த பிசிக்கலா அந்த கூலிக்கார மாதிரி வேலை செய்யக்கூடாது, மேஸ்திரி மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஒரு பெர்ஃபெக்ஷன் அங்க கொண்டு வர சமயத்துல அந்த உடலோடு வேலை ஆன்மாவோடு வேலையாக மாறுகிறது. அதனாலதான் கிளன்லினஸ் ரொம்ப முக்கியம் முக்கியம்னு சொல்றாரு. இப்ப வந்து தரையதான் துடைக்கிறோம், இந்த தரையில என்ன விஷயம் இருக்கு, அது ஒரு ஜடம். அந்த ஜடம் ஜடத்தில் உள்ள பிரம்மம் வெளிவந்து அந்த ஆனந்தத்தை கொடுக்கறது. ஜடத்தில் உள்ள பிரம்மம் வெளிவருதுங்கிறது ஆன்ம வீடு, அந்த ஆன்மா அந்த வேலையை செய்யறது. நம்ம சாதாரணமா துடைக்கலாம், அதனால ஒவ்வொருத்தரோட அந்த லெவல் ஆஃப் பர்ஃபெக்ஷன். அதுக்கு வந்து அடுத்த லெவல் மனசால புறக்கணித்து, அந்த ஜடத்தையும் புறக்கணித்து மனசையும் புறக்கணித்து மனசால அந்த வேலையை செய்யறது. மனசால் செய்யும் வேலை மதம் செய்யும் வேலைன்னு எழுதியிருக்காரு. இப்ப கிளீனிங் பண்ண முடியல, எனக்கு என்ன பண்றது, மனசால அந்த கிளீனிங்க பண்றது. அந்த மனசால கிளீனிங் பண்ணத்த லைஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம வீட்டு கிளீனிங்க முடிக்க, நம்ம போய் ஆளக்கடி வேலைக்காரிய தேடி ஆளை கூப்பிட்டு பண்ணவே வேண்டாம். ஆனா மனசால செய்யறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. மனசால நம்ம மனசால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஏரியாவா எடுத்து மலர்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணி சமர்ப்பணம் பண்ணி அந்த இடம் இமேஜினேஷனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அந்த இடங்கள் கிளியர் ஆகிற மாதிரி நம்ம இமேஜினேஷன்ல கொண்டு வர சமயத்துல நிச்சயமா அந்த இடங்கள் வந்து கிளீன் ஆகும். அது எப்படி கிளீன் ஆகுறதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் கிளன்லினஸ்ங்கிறது ஜடத்தில் உள்ள பிரம்மம் வெளியில வருது. அதுக்கு அடுத்த லெவல்ல மனசாலே அதை கிளீன் பண்ணிடலாம். இப்ப இந்த புக் ஷெல்ஃப் கிளீன் பண்ண அப்படின்னு ஒரு தாட் வந்தா அது கிளீன் ஆயிடும். அது போய் நீ பிசிக்கலா போய் அதை தொடக்கவே வேண்டாம். நம்ம எண்ணம் வந்து உண்மையா இருந்தா அத மதர் கிட்ட, மதர் இத எப்படி தொடக்க முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் உண்மையா நினைச்சா யார் வரா எங்கிருந்து வரா எங்க இருந்து ஹெல்ப் வருதுன்னு தெரியாது. இல்லையானா அன்னைக்கு புது ரூல் வரும், எல்லா இடத்துலயும் ப்ரீ கிளீனிங்னு நம்மளே கிளீன் பண்ணுவோம். இப்ப ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணாம நாம பாக்குறோம் இல்லையா, ஆனா நம்மளுக்கு அதுல எல்லாம் எப்படி அந்த ஆன்மாவே முக்கியம்ங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மனசும் எண்ணமும் போனோம். நம்மளுக்கு மனசு எண்ணம் இருக்கிறது என்ன என்ன இது உண்டு குழியமா இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் நம்மள்ட்ட இருந்து டாக்ஸ் வாங்கிக்கிறது, இது வந்து செய்யாது. இப்படிதானே நாம எடுத்துக்கிறோம். இது வந்து நாம மதர் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். இத நாம மதர் கிட்ட சொல்லி நாம மனசுல இருந்து இந்த எண்ணத்தை மதர் கிட்ட கொடுக்கணும், அது கான்சென்ட்ரேஷன். அந்த எண்ணமும் உணர்வும் விட்டு போற அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் கிளீன் ஆகும். மனம் வெட்டணும்னு நினைக்கிறோம், லாரி வந்து வெட்டுறது. இதெல்லாம் நம்ம ஜனங்கள் மதர் தண்ணி வெல்ல உடனே கார்பரேஷனை திட்டுறோம் இல்லையா. அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நம்மளுக்கு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இருக்குன்னே நம்மளுக்கு வந்து புரியாது. இந்த செயல் அப்பா வந்து ஒரு டாபிக் எழுதிட்டார், பஸ் கட்டணம்னு ஒரு இதை எழுதிட்டார். இப்ப ஸ்கூல்ல வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூல் பஸ்ல வந்து ஒரு லேடி அனுப்பிச்சுட்டே இருக்காரு. என்னைக்கு பார்த்தாலும் பஸ் வந்து லேட்டாவே வருது, லேட்டாவே வருது. இது ரொம்ப டென்ஷன், காலம்பரை வீட்டுல எல்லாம் முடிச்சு டென்ஷன், குழந்தைகள் ஸ்கூலுக்கு கரெக்டா போய் சேரணும், அதெல்லாம் காலம்பரை அதை பேஸ் பண்ணப்பட்டவளுக்கு அந்த டென்ஷன் நல்லாவே தெரியும். பஸ்ஸுக்கு போய் நின்னா பஸ் லேட் ஆகுது, அப்புறம் வந்து இது என்னதுனால இப்படி என்னைக்கும் நம்ம கரெக்டா போயின்றது இப்படி இருக்கு. அப்ப வேற ஒரு டிவோட்டிட்ட பேசுறாங்க, என்ன இப்படி எனக்கு எப்படி ஆனாலும் இந்த பஸ் மட்டும் எல்லா விஷயத்தையும் எனக்கு ரிசல்ட் வருது மதர்ட, ஆனா இந்த பஸ் மட்டும் லேட்டா வருது, அது என்ன கனெக்ஷன் என்ன கரஸ்பாண்டன்ஸ்னே எனக்கு புரியலன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் அடுத்தவர் என்ன சொல்றார், நீங்க ஒவ்வொன்னையும் பாருங்க, பஸ்ஸுக்கு நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிற எல்லா குழந்தைகளை டைமுக்கு போற எல்லாம் பாருங்க, அடுத்ததாக பஸ் ஃபீஸ கரெக்டா கட்டுறீங்களான்னு பாருங்க சொல்ற. உடனே அந்த லேடிக்கு அது ஸ்ட்ரைக் ஆகி பஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு தாமசம் வருது, பஸ் ஃபீஸுக்கு ஒரு டேட் இருக்கு, அது தாமதமா கட்டுறாங்க, இல்ல நான் அந்த மாசத்துல இருந்து அதை கரெக்டா கட்டுறேன் மனசால ஏத்துக்கிறாங்க. அந்த மனசால ஏத்துட்டு அடுத்த நாளைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போறத பஸ் ஏர்லியரா வருது. அப்போ நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்ரீ அரவிந்தம் செயல்பட்டுட்டே இருக்கு. இந்த பிரின்சிபிள் வந்து ரொம்ப பெருசா நம்மளுக்கு தெரியாது, மனசுல இருந்து எப்படி ஆத்மாவுக்கு போறதுன்றது. அந்த லேடி அந்த மனசுல அந்த அந்த இடத்த அக்செப்ட் பண்ணிட்டு அதை மதரிச்சு கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்க, பண்ணிட்டு அடுத்த மாசத்துல இருந்து பீஸ் ரெகுலரா போறாங்க. ஆனா மனசால அக்செப்ட் பண்ணி மதர் கிட்ட சொன்ன அந்த நேரத்தை வந்துடுது. நம்மளுக்கு தெரியுமோ இந்த செயலுக்கும் தாமதமாக பஸ் பீஸ் கட்டுறதுக்கும் தாமதமாக பஸ் வர்றதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரியுமா? இந்த ரெண்டு செயலும் ஒவ்வொரு செயல்களுக்கும் அர்த்தபூர்வமான தொடர்பு இருக்குங்கிறது. அப்போ நம்மளோட ஒவ்வொரு கரணத்துக்கும் அந்த தொடர்பு இருந்துதான் அந்த செயல்கள் நடக்கிறது, அதானே ஆக்டா ஆகிறது இல்லையா? அதனால ஆன்மாவே முக்கியம், ஆன்மாவே முக்கியம். மனம் நடத்துவாங்க, நாம அங்க கொடுத்துட வேண்டிதான். நம்மளோட வேலை கொடுக்கறது, கான்சென்ட்ரேட் பண்ணறது, எந்த விஷயம் வந்தாலும் அருளுமரத்துல வந்து இந்த அப்ப கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் அந்த ஆர்டிக்கல் எழுதிட்ட, ஒரு ஒலி கேட்டால், ஒரு செய்தி கேட்டால், ஒரு சப்தம் கேட்டால், எப்படி அந்த புலங்கள் வழியும் அந்த மதரோட ரிமெம்பரன்ஸுக்கு வரணும், அந்த அதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் அவர் எப்பவும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. லைஃப் டிவைன் இன்னைக்குதான் நம்ம லைஃப் டிவைன் பேசுறோமே தவிர அன்னைக்கே அவர் அந்த புத்தகம் ஃபுல்லா லைஃப் டிவைன் எழுதியிருக்காரு. அப்ப வந்து ஆன்மாவே முக்கியம்னா நம்மளுக்கு மதமா முக்கியம். அந்த மதர்கிட்ட நீங்க ஒவ்வொன்னே கான்சென்ட்ரேட் பண்ற சமயத்துல இந்த விஷயம் தனியே வெளியிட்டு விஷயத்துக்காக போகிற கூப்பிடுற அன்னையே அப்புறம் மதருக்காக கூப்பிடுறோம். இறைவனே முக்கியம் என்பவர் அதற்குரிய அறிகுறிகளை கண்டு ஆன்மாவையும் புறக்கணிப்பார். அன்னைக்காக அன்னை முக்கியம் என்னும் போது அந்த அறிகுறிகளை கண்டு ஆன்மாவையும், ஏன்னா ஆன்மாவும் ஒரு கரணம் தான். பிள்ளையை கறி சமைத்து கொடு என்று சிவனடியார் கேட்பது, சிவபெருமானே கேட்பது என்று நினைத்தவர்க்கு உடல் இல்லை, உயிர் இல்லை, மனத்தின் என்ன அலைகள் இல்லை, ஆத்மாவுக்குரிய மோட்சம் நினைவில்லை. அது எவ்வளவு பெரிய பக்தி இல்ல. ஆனா இங்க மதர் வந்து பிள்ளைய வந்து கறி சமைச்சு கொடுக்க சொல்லல. நம்மளுக்கு மதர் எவ்வளவு சிம்பிளா வந்திருக்காங்க, எப்படி சிம்பிளா சொல்லித்தராங்க, எவ்வளவு சிம்பிளா அந்த வாழ்க்கையில இருக்காங்கன்னு நம்ம பார்க்கோம். அவங்க எல்லாம் தவசு பண்ணி அந்த மாதிரியே இருந்து அதுக்கு மேல பைனலா அவளோட இது வந்து மரபுல வந்து அவளோட பைனல் அச்சீவ்மெண்ட் வந்து மோட்சங்கிற இடத்துக்கு தான் போனாங்க. சிவனையே சேர்றதுங்கிற இடம் தான் அவளுக்கு. அப்போ நாம அன்னையே முக்கியம், வாழ்வில் இறைவனே முக்கியம் என்பவர் அடுத்தது என்ன என்றால் அங்கு என்ன ஆனந்தம் எழும்? அன்னையே முக்கியம்ங்கிற சமயத்துல அங்கு என்ன ஆனந்தம் எழும்? அதுக்கு நாம என்ன செய்யணும்? அன்னையே முக்கியம்ங்கிற சமயத்துல நாம என்ன செய்யணும்? அதுக்கு வாயால அன்னையே முக்கியம் சொல்றது இல்ல. எப்படி நாம் சரணாகதியை இப்பொழுது பூர்த்தி செய்யலாம் என்ற கருத்து சந்தோஷமாக இருக்கும். எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எப்படி அதை வந்து நாம சமர்ப்பணம் செய்யலாம் என்ற கருத்து செயல்பட்டு அங்கு அன்னையே முக்கிய, வாழ்வில் இறைவனே முக்கியம் வரும். அந்த மாதிரி வந்தா அங்கு அன்னையோட ஆனந்தம் எழும், பூரிப்பு எழும் சொல்றது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஆன்மாவே முக்கியம் என்பவர் ஜடத்தையும் மனத்தையும் விளக்குகிறார், இறைவனே அன்னையே முக்கியம் என்பவர் சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமர்ப்பணம் தான் நம்மளுக்கு டிவை. சமர்ப்பணத்தை ஏத்துக்கிறது வழி நாம வந்து அந்த கருத்து, அதுதான் அதோட கருத்து, அதை ஏத்துட்டாதான் நாம மதர் கிட்ட வர முடியும். மதர்ல எல்லா விஷயத்தையும் மதர் கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ற சமயத்துல அது வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆக்டர் ஆகி அந்த விஷயம் வந்து நம்மள வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா தன்னோட சந்தோஷமும் அன்னையோட அபயமும் நம்ம வாழ்க்கையில வலிக்கும். இந்த ரெண்டு கருத்துக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனோட இன்னைக்கு இந்த முடிவுரையோட இந்த சொற்பொழிவை இங்க நிறுத்துறேன். எல்லா அன்பர்களுக்கும் அன்னை அன்பர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். வணக்கம்.